சரி, இதுதானா? இதுதான் முக்கியமானவன்றா ஐயா? உங்களுக்கு நன்றி. ஆமையா, சரி. அங்கு பின்னால் அவர்கள் சற்று எதிரொலியே கேட்டுக் கொண்டிருந்ததை நான் கண்டேன். எனவே காலை வணக்கம் நண்பர்களே, அங்கே பின்னால் உள்ள உங்களால் நான் பேசுவதை கேட்க முடிகிறதா? அது இதனை நிறுத்திவிட்டது. உங்களுக்கு நன்றி. நாம் இந்த காலையில் மகிழ்ந்து கொண்டிருக்கையில் இப்படிப்பட்ட மிக சிறப்பான சாட்சிகள் கொடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் கூறியிருக்கின்றதற்கு சற்று கூடுதலாக கூற முயற்சிக்கவும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாக இந்த காலை இங்கே இந்த மேடைக்கு வருவதற்கு நான் நிச்சயமாகவே சிலாக்கியம் பெற்ற ஒரு நபராயிருக்கிறேன். இப்பொழுது நான் அவர்களில் சிலர் மிகவும் கவனித்தேன். சரியா, அது மேலானதாயிருக்கிறதா? இங்கிருந்த மனிதர் சிலர் அவர்கள் எப்படி பேசினர்? பெரும்பாலும் ஒவ்வொருவருமே நல்லது. இங்கிருந்த ஒவ்வொருவரும் உண்மையாகவே ஒரு பிரகாசமான சிறப்பான சாட்சியை உடையவர்களாயிருந்தனர். கர்த்தருக்கான அந்த அருமையான சாட்சியை, அதை நான் எவ்வளவாய் பாராட்டுகிறேன். இப்பொழுது நாம் வார்த்தையை அணுகப் போகிறோம். நான் இந்த வாரம் ஜனங்கள் 2 அல்லது 3 மணி நேரங்கள் அமர்ந்து எனக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கும்படி காக்க வைக்க மாட்டேன் என்று என் இருதயத்தில் நான் தீர்மானித்திருக்கிறேன். நண்பர்களே, நான் ஏன் இதை செய்கிறேன் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நான் கல்வி அறிவற்றவன். நான் ஆவியின் ஏவுதலினால் மட்டுமே பேச முடியும். இப்பொழுது கல்வி கற்ற ஒரு மனிதன் அவனும் கூட ஏவப்படுகிற போது அவன் தன்னுடைய கல்வியினால் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை அவனால் விளக்கிக் கூற முடியும். மேலும் அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக வார்த்தைகளில் விளக்கிக் கூற முடியும். கல்வி அறிவு இல்லாதபடியால் நான் இயற்கையின் அடையாளங்களை எடுத்து எனக்கு உண்டாகின்ற ஏவுதலின் மூலமாக அதை எடுத்துரைக்க வேண்டியதாக இருக்கிறது. அது சில நேரங்களில் உண்மையிலேயே ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. தேவன் அதே விதமாக அதே வழிகளில் அதை செய்தார் என்பதை நான் வேதாகமத்தில் கண்டறியும் வரையில் அதை குறித்து நான் மிகவும் கலக்கமடைந்திருந்தேன் என்பதை நாம் அறிவோம். நாம் யோவான் ஸ்நானனை கவனிப்போம். அவனுடைய கல்வியை குறித்த ஆதார சான்று ஏதும் நம்மிடத்தில் இல்லை. ஆகையால் அவன் வனாந்திரத்திலிருந்து வெளியே வந்தபோது அவன் தன்னுடைய சபையாரிடத்தில், அன்னாளின் சபையினிடத்தில் பேசத் துவங்கினான். அவன் எப்படி ஒப்புமை மூலம் உருப்படுத்தி காட்டினான் என்பதை நாம் கவனிப்போம். அவன், நீங்கள் பாம்புகளின் சந்ததி என்றான். பாருங்கள், அதைத்தான் அவன் வழக்கமாக இயற்கையில் வனாந்திரத்தில் அறிந்திருந்தான். வேறு வார்த்தைகளில் கூறினால் வழுவழுப்பான, வழுக்கலான, வஞ்சிக்கிற ஒன்று என்பதாகும். இப்பொழுது வேறு மனிதனாய் இருந்திருந்தால் வேறு ஏதோ வார்த்தையை கொண்டு எத்தர்கள் என்று கூறியிருப்பான். அல்லது அவன் வேறு ஏதோ வார்த்தையை பயன்படுத்தி அதை எடுத்துரைத்திருக்க முடிந்திருக்கும். ஆனால் யோவான் பாம்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். எல்லோருமே அவன் எதை குறித்து பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்டனர் என்று நான் கருதுகிறேன். எனவே அப்பொழுது அவன், நாங்கள் இதை சேர்ந்தவர்கள், நாங்கள் அதை சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினைக்க துவங்காதீர்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். பாருங்கள் பாருங்கள், மற்ற ஏதோ மகத்தான ஒன்றினால் அல்ல, தேவன் இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்றான். அவனதை இயற்கையில் ஒப்புமை மூலம் உருப்படுத்தி காட்டினான். கோடாரியானது மரத்தின் வேரருகே வைத்திருக்கிறது என்றும் கூட கூறினான். ஆனால் ஒரு நல்ல கல்வி கற்ற சகோதரன் அதே ஏவுதலினால் அவர் நிர்மூலமாக்கி விடுவார் என்று கூறியிருப்பான். அவனோ கோடாரியானது மரத்தின் வேரருகே வைத்திருக்கிறது என்றான். எப்படியோ அது இதனை நிர்மூலமாக்குகிறது. பாருங்கள், எனவே அவன் அதுதான் என்பதை அறிந்திருந்தான். அவன் வெறுமன அந்த விதமான சொற்றொடர்களையே கூறி வந்தான். ஏனென்றால் ஒருவேளை அவன் எந்த பள்ளிக்குமே சென்றிருந்திருக்க மாட்டான். நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் அணங்குவோமாக. இங்கே எனக்கு ஜபத்திற்கான வேண்டுகோள்கள் உள்ளன. அது வியாதியஸ்தருக்காக ஜபிப்பதே என்னுடைய ஊழியமாய் உள்ளது. இங்கு நான் சில வேண்டுகோள்களை பெற்றுள்ளேன். சில மிகவும் கவனிக்க வேண்டிய வேண்டுகோள்களாக இருக்கின்றன. இங்கே அநேகர் இருக்கின்றனர் என்பதை நான் அறிவேன். இந்த காலையில் யாராகிலும் ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? நல்லது. நீங்கள் அப்படியே உங்களுடைய கரங்களை தேவனிடம் உயர்த்தி என்னை என்று கூறுவீர்களானால் நலமாயிருக்கும். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கையில் உங்களுடைய வேண்டுகோள்களை கவனமாய் பற்றிக் கொண்டிருங்கள். எங்கள் பரலோக பிதாவே, ஒவ்வொருவரும் தங்களுடைய வேண்டுகோள்களை எழுதி கொடுத்திருக்கின்றனர். இங்கு நான் அதை என்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் இந்த விண்ணப்பத்திற்கு வேண்டிக்கொள்ளும்படியாய் கர்த்தராகிய இயேசுவாகிய உம்முடைய பரிசுத்த பிள்ளையின் நாமத்தின் மூலம் உம்முடைய பரிசுத்தத்தை அணுகிக் கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த சகோதரனுடைய வாலிபமான அழகான குமாரத்தி அந்த விபத்தில் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறாள். கர்த்தாவே, நான் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். நான் மற்ற எல்லா வேண்டுகோள்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இப்பொழுது எங்களுக்கு ரகசியமாய் இருக்கிறவர்களுக்காகவும் தங்களுடைய கரத்தை உயர்த்தினவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆனால் நீர் எல்லையற்ற தேவனாயிருக்கிறீர். நீர் எங்கள் எல்லோருடைய வேண்டுகோள்களையும் ஒவ்வொருவரின் உள்ளெண்ணத்தையும் அறிந்திருக்கிறீர். நீர் பதிலளிப்பீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அதை வாக்களித்திருக்கிறபடியால் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம் பேரில் காத்திருக்கையில் நாங்கள் வாசிக்க இருக்கின்ற இந்த சில வார்த்தைகளை நீர் எடுத்து அவைகளை கொண்டு எங்களுக்கு தெய்வீக ஊக்கம் அளிக்குமாறு இப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் அருகிலும் வந்து வார்த்தையின் வியாக்கியானத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஏனென்றால் நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். ஆமையா சகோதரனே, நீங்கள் அப்படியே சரிபார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். இப்பொழுது நான் திருப்பிக் கொண்டிருக்கையில் என்னிடத்தில் உள்ள ஒன்று, வழக்கமாகவே நான் என்னுடைய வேத வாக்கியங்களையும் மற்ற காரியங்களையும் ஒரு குறிப்பெழுதி வைக்காமலேயே நினைவில் வைத்திருக்க முடிந்தது. ஆனால் நான் 25 வருடங்களை கடந்தது முதற்கொண்டு அந்த விதமாய் நினைவில் வைத்துக் கொள்ள முடிகிறதில்லை. எனவே நான் அதை எழுதி வைத்தே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இப்பொழுது நாம் அது நன்றாக இருக்கிறதா, உங்களால் நன்றாக கேட்க முடிகிறதா? இல்லை. பின்னால் அவர்கள் தங்கள் தலைகளை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நிற்க வேண்டுமோ? சரி. இது இவ்வண்ணமாய் இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களால் அதை கேட்க முடிகிறதா? அதை குறித்து எப்படி? அது நன்றாய் உள்ளதா? அருமை, அது நன்றாய் உள்ளது. இப்பொழுது நான் ஏசாயா 42:1-7 வசனங்களுக்கும் மற்றும் மத்தேயு 4:15-16 வசனங்களுக்கும் கூட உங்களுடைய கவனத்தை செலுத்த விரும்புகிறேன். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவர்களையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்கிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இப்பொழுது பரிசுத்த மத்தேயு 4:12 வசனத்திலிருந்து துவங்கி நாம் இதை வாசிப்போம்.
Leaving Nazareth, he come and dwelt.
யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி எனும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த காலையில் என்னுடைய பொருள் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய் என்பதாகும். இப்பொழுது நீங்கள் அடுத்த அலுவலை கவனிக்கும்படியாய் என்னால் முடிந்த அளவு துரிதமாக சுமார் 45 நிமிடங்களில் முடிக்க உள்ளேன். நீங்கள் திரு மக் அனாலி அவர்களை அறிவீர்கள். அவர் இங்கிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். நான் அவருடைய பாராக்கட்டை வண்டியை வெளியிலே பார்த்தேன். சில காலத்திற்கு முன்னர் இங்கே என்னுடைய முதல் பயணத்தில் அரிசோனாவிற்கு வேட்டைக்கு செல்ல நாங்கள் ஆயத்தமாய் கொண்டிருந்தோம். நாங்கள் இங்கே இந்த குற்ற நம்பிக்கை வாய்ந்த மலையின் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். நீண்ட காலமாகவே நான் அதை குறித்து கேள்விப்பட்டிருந்தேன். அதை குறித்து கூறப்பட்டிருந்த மூட நம்பிக்கையான அநேக கட்டுக்கதைகளையும் கேள்விப்பட்டிருந்தேன். நான் முதன்முறையாக அதை நோக்கி பார்த்ததை நினைவு கூறுகிறேன். அதற்கு முந்தின நாள் மூட நம்பிக்கை என்று அறியப்பட்டிருந்த ஒரு பெரிய பெய் தோற்றமுள்ள நிழல் எனக்கு கிழக்காக தொங்கிக் கொண்டிருந்தது. நான் இந்தியர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி அவர்கள் அதன் அருகில் செல்ல மாட்டார்கள் என்றும், எப்படி அவர்கள் பயந்திருந்தனர் என்றும், எப்படி பண்டைய நாட்களில் அவர்கள் பொன்னை தேடி கண்டுபிடித்துக் கொண்டிருந்த போது ஸ்பானியர் அவர்களை தவறாக நடத்தியிருந்தனர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் பொல்லாத ஆவிகள் அதில் ஜீவித்தன என்பது மெய்யென வாதிட்டனர். இவை யாவுமே என்னுடைய ஆர்வத்தை எழுப்பினது. ஆனால் அந்த மூடநம்பிக்கையை முதலில் காண என்னிடம் ஒரே ஒரு பிரகாசிக்கும் விளக்கு மட்டுமே இருந்தது. அப்பொழுது நான் சூரியனின் கம்பீர உதயம் இருளின் மீது அசைவாட ஆரம்பிப்பதை சற்று நேரம் வரையிலும் கவனித்தேன். அது உதயமான போது அது இருளை ஒளியிடத்திலிருந்து வேறுபிரித்து விட்டு இருளை பெண்ணுக்கு தள்ளினது. முடிவிலே அது தன்னுடைய உயரத்துக்கு உயர்ந்து மலையின் உச்சிக்கு மேலே சென்று அது எந்த விதமான மூடநம்பிக்கையா இருந்தது என்பதை காண்பித்தது. சூரியன் தன்னுடைய வல்லமையினால் அதன் மேல் பிரகாசித்துக் கொண்டிருந்த போது எனக்கு இருந்த மூடநம்பிக்கையான எல்லா பேய்க்குரிய பயங்களும் பறந்து போய்விட்டன. இந்த பூமியின் மேல் உள்ள இயற்கையான ஒளிகளில் சூரியனே எல்லா ஒளிகளுக்கும் ராஜாவாக இருக்கிறது. நாம் எந்த அளவு செயற்கையான ஒளியை வைத்திருக்க முடிந்தாலும் எந்த அளவு மகத்தான மின்கதிர்களை நாம் உற்பத்தி செய்ய முடிந்தாலும் கவலை இல்லை. சூரியன் உதிக்கிற போது மற்றவைகள் எல்லாம் மங்கி போகின்றன. அதே காரியம்தான் தேவனுடைய வார்த்தையோடும் உள்ளது. தேவனுடைய வார்த்தை உதயமாகிற போது எல்லா மூடநம்பிக்கைகளும் ஸ்தாபன மத வைராக்கியங்களும் மற்ற காரியங்களும் தூரமாக சென்று விடுகின்றன. அது சரியாக என்னவென்பதை இது அப்படியே காண்பிக்கிறது. ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் மாத்திரமே வருகிறது, உண்மையான வெளிச்சம், ராஜ வெளிச்சம் தேவனுடைய வார்த்தையால் வருகிறது. ஆதியிலே தேவன் இருளில் இருந்து ஒளியை பிரித்தார். தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு எப்பொழுதுமே இருளில் இருந்து ஒளியை பிரிக்கிறது. ஜனங்கள் இதனோடும் அதனோடும் அல்லது மற்றதோடும் எழும்பக்கூடும். கொள்கைகள் எழும்பக்கூடும். பொது உடைமை கொள்கை, பாசிசம், மற்ற எல்லா கொள்கைகளும் எழும்பக்கூடும். மூடநம்பிக்கைகள், சமய கோட்பாடுகள் என்னவாயிலும் எழும்பலாம். ஆனால் வேதாகமத்தின் ராஜ வெளிச்சம் உதயமாகிற போது எல்லா மூடநம்பிக்கைகளும் மற்றவைகளும் மறைந்துவிடும். ஆனால் நீங்கள் பாருங்கள், அங்கு அது உள்ளது என்று நாம் அறிவோம். ஆனால் அது ரூபகாரப்படுத்தப்படுகின்ற போது தன்னுடைய வெளிச்சத்தை நிரூபிக்கிறது. அப்பொழுது அதற்கு எதிராக விவாதிக்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால் அது மற்ற எல்லா வெளிச்சத்தையும் அடைத்து போடுகிறது. இயேசு எந்த மனுஷனுடைய வார்த்தையும் போய் என்னுடைய வார்த்தையே சத்தியமாக இருப்பதாக என்றார். அவருடைய வார்த்தையே எல்லாவற்றுக்கும் மேலாக, எந்த காரியத்துக்கும் மேலாக, எல்லா மனிதனுடைய வார்த்தைக்கும் மேலாக உயரியதாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையே ஒளியாய் உள்ளது. ஆதியிலே உலகமானது உருண்டு கொண்டிருக்கையில் அது மூடுபடியாய் இருளாய் அந்தகாரமாய் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். அப்பொழுது தேவனுக்கு ஒரு வெளிச்சத்தின் தேவை இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது அவருடைய வித்தானது ஏற்கனவே பூமியில் இருந்தது. ஏனென்றால் அவர் அதை அங்கு நட்டிருந்தார். இப்பொழுது அந்த வித்தை முளைப்பிக்க செய்ய, அந்த வித்தை ஜீவிக்க செய்ய அவருக்கு வெளிச்சம் தேவைப்பட்டது. ஏனென்றால் அங்கே வித்தானது ஏற்கனவே இருந்தது. அது ஒவ்வொரு காலத்திலும் இருப்பது போன்றே தேவன் ஒவ்வொரு காலத்திலும் என்ன சம்பவிக்கும் என்பதை நமக்கு முன்னறிவித்திருக்கிறார். அவருக்கு தேவைப்படுகிற ஒரே காரியம் என்னவெனில் அதை அந்த காலத்தில் ஜீவிக்க செய்யும்படியான அந்த வேதவாக்கியத்தின் மீதான தேவனுடைய வெளிச்சத்தின் வெளிப்படுத்தலேயாகும். அப்படியா? வெளிச்சமானது வார்த்தையை சென்றடையும் வரையில் அது அதனை செய்யும். வார்த்தை முளைவிடப்பட்டதானால் அது அன்னாளுக்கான ஒரு வாக்குத்தமாக இருந்தால் அப்பொழுது அது அதனை ஜீவிக்க செய்யும். நீங்கள் ஒரு காலத்தில் கோதுமையை அல்லது மற்றொரு காலத்தில் வேறு தானியத்தை நடலாம். ஒன்று மற்றொன்றை காட்டிலும் மெதுவாக வளரலாம். ஏனென்றால் அது பருவ காலத்தையே சார்ந்திருக்கிறது. நாம் காலங்களினூடாக சென்று ஆராய்ந்த பொழுது தேவனுடைய வார்த்தையானது நியாயப்பிரமாணமும் கிருபையும் போன்று ஏற்ற காலத்திலேயே வருகிறது. ஒவ்வொரு காலத்திலும் அது வெளிச்சத்தின் வெளிப்படுத்தினால் பிரகாசிக்கப்பட்டு வித்தில் இருக்கிற ஜீவனை வளர செய்கிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையால் சூரியன் பிரகாசிக்கிறது. ஏனென்றால் நாம் அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூரியன் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்துதலாயிருக்கிறது. நாம் வெளியில் காண்கின்ற இந்த சூரிய ஒளியானது வெளிச்சம் உண்டாக்கிறது என்று அவர் கூறின தேவனுடைய வார்த்தையே அல்லாமல் வேறொன்றுமில்லை. அவர் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று கூறியிருந்து வெளிச்சமே உண்டாகாமல் இருந்திருந்தால் என்னவாயிருக்கும்? அப்பொழுது அது தேவனால் உரைக்கப்பட்டதல்ல. தேவன் உண்டாக கடவுள் என்று உரைக்கும் போது அங்கே உண்டாகும். எனவே இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூரியன் ஆதியாகமத்தில் உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்துதலாய் உள்ளது என்பதை நாம் கண்டறிகிறோம். பின்னாளின் தேவனுடைய வெளிச்சம் அவருடைய குமாரன் என்பதை நாம் உணர்கிறோம். ஒன்று சூரியனாக இருந்தது, இந்த ஒன்று குமாரன். குமாரன் வேதமாயிருக்கிறார். அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அது எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அது நோவாவிற்குள் இருந்த கிறிஸ்துவாகும். அது மோசேயிற்குள் இருந்த கிறிஸ்துவாகும். அது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக நகரத்தை நோக்கி பார்த்த தாவீதிற்குள் இருந்த கிறிஸ்துவாகும். அங்கே 800 வருடங்களுக்கு பின்னர் கிறிஸ்து தாவீதை போன்றே ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக அங்கே அமர்ந்து அந்த பட்டணத்தை நோக்கி அழுதார். அது எப்பொழுதுமே கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது. தேவ ஆவியினால் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய வார்த்தையின் முழு வெளிப்படுத்துதலும் அறிந்து கொள்ளப்பட்டது. வெளிச்சத்திற்கு புறம்பாக எந்த ஜீவனும் உண்டாக முடியாது. வெளிச்சம் உற்பத்தி செய்கிறது. வெளிச்சம் ஜீவனை உற்பத்தியாக்குகிறது. இயற்கையாகவோ அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாகவோ வெளிச்சத்திற்கு புறம்பே எந்த ஜீவனுமே இருக்க முடியாது. அங்கு வெளிச்சம் இருக்கத்தான் வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் மட்டும் வெளிச்சம் தோன்ற முடியும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படுகின்ற போது அது வெளிச்சமாயிருக்கிறது. தேவன் எல்லா வித்துகளையும் நட்ட காரணத்தால் இங்கு ஒரு வித்து இருக்கிறது. நல்லது, நல்லது. இங்கே எந்த வெளிச்சமும் இருப்பதற்கு முன்பே, இங்கே எந்த ஜீவனும் இருப்பதற்கு முன்பே, அல்லது எல்லா காரியத்திற்கு முன்னே நம்முடைய சரீரங்கள் பூமியின் மேல் இருந்தன. தேவன் பூமியை சிருஷ்டித்த போது சுண்ணகம், சாம்பருப்பு, தாதி எண்ணெய், இயலுலக அண்டத்திற்குரிய ஒளி, மற்ற அனைத்துமே அவை அங்கே இருந்தன. அது தாவர ஜீவனையும் அல்லது மர ஜீவனையும் அல்லது அங்கு இருக்க வேண்டியதான எல்லா ஜீவனையும் கொண்டு வந்த விதமாகவே இவை ஜீவிக்கும்படியாக ஜீவனுக்குள் கொண்டு வர அதற்கு அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தை மட்டுமே தேவைப்பட்டது. அவருடைய வெளிச்சம் இல்லாமல் இயற்கையாகவோ அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாகவோ ஒன்றுமே ஜீவிக்க முடியாது. அவருடைய வார்த்தையே ஒளியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவர் தம்முடைய வெளிச்சத்தை அனுப்புகிற போது அதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். அப்பொழுதே அது புறக்கணிக்கப்படுகிறது. ஆகையால் அதை குறித்து என்ன, அதை குறித்துதான் இந்த காலையில் நாம் பேச விரும்புகிறோம். இந்த வெளிச்சத்தை புறக்கணித்தல், அது யாருக்கு அனுப்பப்பட்டதோ அவர்களாலே அப்பொழுது அது புறக்கணிக்கப்பட்டது போலவே புறக்கணிக்கப்படுகிறது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், அவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அவர் புறஜாதிகளுக்கு ஒளியாயிருக்கிறார், அவர் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். அவர் உலகத்திற்கு ஒளியாயிருந்தார், ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அது கவலைக்குரிய ஒரு பாகமாய் உள்ளது. ஒவ்வொரு முறையும் தேவன் தம்முடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற போது அது அந்த நிலைமையே சந்திக்கிறது. உலகம் தாமே அந்த வெளிச்சத்தை புறக்கணிக்கிறது. ஏன்? அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் தேவன் மிகுதியான தம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு காலத்திற்காகவும் பங்கிட்டு வைத்துள்ளார். அவர் எப்பொழுதுமே அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு யாராவது ஒருவரை அனுப்புகிறார். இயேசுவானவர் அவர் மேசியாவாக வருவார் என்று 4000 ஆண்டுகளாகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தார். அவர் வந்தபோது அவர் மேசியாவின் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் வெளிப்படுத்தினார். ஆனால் அப்படி இருந்தும் உலகத்தின் ஜனங்கள், சபைகள் முதலியன அவரை குறித்து ஒன்றையுமே அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இதை அறிந்து கொள்வதிலிருந்து அவர்களை தடை செய்யும் மற்ற காரியங்களில் அவர்கள் சிக்கியிருந்தனர். இப்பொழுது ஒரு மனிதன் அப்படி இருந்தால், நாம் இயற்கையான பாகத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே சூரிய வெளிச்சத்தில் நடக்கும்படி பிறந்துள்ள ஒரு மனிதன், முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? தேவன் அவனுக்காக அதை சிருஷ்டித்திருக்கும் போது அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு கட்டிடத்தின் அடித்தளத்திற்குள்ளாக ஓடி கதவை மூடி திரையை கீழே இழுத்துவிட்டு சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை கண்டுணர மறுப்பது என்னவாயிருக்கும்? அவன் அதனுடைய சாக்கியங்களை மறுக்கிறான். அவன் அதனுடைய வெப்பமூட்டும் கதிர்களை, ஜீவனை அளிக்கும் அதனுடைய உதவி ஆதாரத்தை மறுக்கிறான். அவன் எங்கே போய்கொண்டிருக்கிறான் என்பதையும், அவன் எங்கிருந்து வருகிறான் என்பதையும், காணும்படி பரவுகின்ற அந்த ஒளியையும் அவன் மறுக்கிறான். அவனே அதை மறுக்கிறான். திரைகளை இழுத்துவிட்டுக் கொண்ட அல்லது கட்டிடத்தின் அடித்தளத்திற்கு ஓடி எல்லா வெளிச்சத்தையும் எல்லாவிடத்திலும் மறைத்துக் கொண்டு சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது என்பதை அங்கீகரிக்க மறுத்த ஒரு மனிதனுக்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அந்த நபரிடத்தில் ஏதோ புத்திக்கோளாறு உள்ளது, எவருமே அதை அறிவர். அந்த நபரிடத்தில் புத்திக்கோளாறு உள்ளது என்றும் அவருக்கு ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது என்பதை ஒரு ஆவிக்குரிய சுவாப சிந்தனை இல்லாதவரே உங்களுக்கு கூறிவிடுவார். அவன் தன்னுடைய நல்லுணர்வு நிலைகளை இழந்து விட்டான். நல்லது, நாம் ஜீவிக்கிற இந்த மணி வேளையிலும் அது அவ்வண்ணமே உள்ளது. சுவிசேஷ ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் தன்னை ஒரு விதமான சாக்குபோக்கினால் மறைத்துக் கொண்டு அதை உண்மையாகவே அடையாளம் கண்டுகொள்ள மறுப்பதும் இன்றைக்கு அவ்வண்ணமே உள்ளது. ஒரு மனிதன் அதை வேண்டுமென்றே அதிலிருந்து விலகி ஏதோ ஒன்றுக்குள்ளாக சென்று திரையை இழுத்துவிட்டு நான் அதை விசுவாசிக்கிறதில்லை என்று கூறுகிற போது அந்த நபரிடத்தில் ஏதோ புத்திக்கோளாறு உள்ளது. அதனை அணுகுவதற்கான வழியே கிடையாது. ஏதோ கோளாறு உள்ளது, ஏதோ காரியம் அவனுக்கு சம்பவித்திருக்கிறது. இன்றைக்கு அது அதிக அளவில் உள்ளது என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது இயேசுவானவர் ஆவியினால் ஏவப்பட்டிருந்த எல்லா தீர்க்க தரிசிகளுடைய சாட்சியுமாயிருந்தார். அவர்களுடைய எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவருடைய காலத்திற்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தவை அவருடைய காலத்தில் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டன. அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்ததையும் வேதாகமத்தில் உள்ள வார்த்தையாகிய ஒவ்வொரு மெழுகுவர்த்தியையும் அவர் ஏற்றி வைத்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள், அவள் கர்ப்பவதியானாள். சரி, அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும். அவர் அவ்வாறு இருந்தார். குருடர் பார்வையடைவார்கள், அவர்கள் பார்வையடைந்தனர். அவர் பூமியின் மேல் வந்தபோது அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்த யாவும் நடந்தேறின. ஏன் ஜனங்களால் அதை காண முடியாதிருந்தது? இப்பொழுது அது நமக்கு வினோதமாய் தென்படுகிறது. ஏனென்றால் நாம் பின்னால் உள்ளவைகளை காணும் கண்ணாடியின் மூலம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த விதமாய் பின்னாகவே தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தால் நீங்கள் சேதமடைவீர்கள் என்பதை நீங்கள் எப்போதாவது அறிவீர்களா? நமக்கு முன்னால் என்ன இருக்கிறது என்பதையே நாம் நோக்கி பார்ப்போமாக. அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் அது செய்ய காரணம் என்னவென்றால், அவர்கள் மற்றொரு வெளிச்சத்தின் பளபளப்பில் ஜீவித்துக் கொண்டிருந்தனர், வேறொரு நாளின் வெளிச்சத்தின் பளபளப்பில் ஜீவித்துக் கொண்டிருந்தனர். நண்பர்களே, இன்றைய உலகத்தோடு உள்ள காரியம் அதுதான் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நாம் வேறொரு நாளில் பிரகாசித்த ஒரு வெளிச்சத்தின் பளபளப்பில் ஜீவிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். பளபளப்பு போலியான ஒளியாய் உள்ளது. வீதியில் உள்ள காணல் நீரை போன்றதாகும். நாம் வீதியில் செல்லும் போது காணல் நீரை காண்கிறோம். அது சூரியனுடைய பொய்த் தோற்றமாய் உள்ளது. நீங்கள் அங்கு செல்லும் போது அது ஏதோ ஒரு போலியான காரியத்தையே அன்றி வேறொரு காரியத்தையும் உண்டாக்குகிறதில்லை. ஏனென்றால் நீங்கள் சூரியனின் பளபளப்பு ஒளியில் நடக்க முடியாது. ஏனென்றால் அது எப்பொழுதுமே உங்களுக்கு அங்கு இல்லாத ஏதோ ஒன்றை காட்டுகிற ஒரு மாய காட்சியாய் உள்ளது. ஜனங்கள் உங்களிடம் இயேசு கிறிஸ்து நேற்று நின்றும் என்று மாறாதவர் அல்ல என்று கூற முயற்சிக்கும் பொழுது அவர்கள் உங்களை ஒரு மாயான காட்சிக்குள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். நீங்கள் சபைக்கு செல்லும் போதும் சபையில் சேர்ந்து கொள்ளும் போதும் ஏதோ வெறித்து போன கோட்பாட்டையோ அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை நீங்கள் உலகத்தில் பெற்றிருந்ததை தவிர வேறொன்றுமே அங்கு இருப்பதில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மீது பரிசுத்த ஆவியின் உஷ்ணமாக்கும் கதிர்களை கொண்டு வருகிறதும் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக்குகிற இயேசுவின் சுவிசேஷ வெளிச்சத்தை மறுக்காதீர்கள். வேறொரு காலத்தின் ஏதோ பளபளப்பு ஒளியில் நடக்க முயற்சிக்காதீர்கள். இப்பொழுது அந்த பளபளப்பு மற்றொரு காலத்தில் சரியா இருந்திருக்கலாம். அது அவர்களுக்கு சரியானதாய் இருந்திருக்கலாம். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாட்களில் அவனமாய் நிரூபித்தது. அவர் அந்நாளின் வேத பிரகாரமான ஒளியாயிருந்தார். அவரே ஒளியாயிருந்தார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை ரூபகாரப்படுத்த பூமியின் மேல் வரும் வரையில் அவர் அந்த ஒளியாயில்லை. உங்களுக்கு தெரியும், அங்கே அவர் யோவான் பிரகாசமாய் பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவருடைய வெளிச்சத்தில் நடக்க வாஞ்சித்தீர்கள் என்றார். நிச்சயமாகவே, ஏனென்றால் அவருடைய பிறப்பிற்கு 712 ஆண்டுகளுக்கு முன்பே யோவான் ஏசாயாவினால் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய ஒரு சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தான். பின்னர் தீர்க்கதரிசிகளில் கடைசியான மல்கியாவும் கூட அவனுடைய வருகைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னர் மல்கியா 3 அதிகாரத்தில் அவன், இதோ நான் என் தூதனை எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்த பண்ண அனுப்புகிறேன் என்று கூறியுள்ளான். இதோ அந்த எழுதப்பட்ட வார்த்தையை ஜீவிக்கும்படி செய்ய யோவான் பூமியின் மேல் இருந்தான். அவன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயும் அவன் எப்பொழுதுமே மேசியாவுக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தவனாயும் கூட இருந்தான். இயேசு, நீங்கள் அவனுடைய வெளிச்சத்தில் நடக்க விரும்பினீர்கள். ஏனென்றால் அவன் அந்த வெளிச்சமாயும் பிரகாசமாய் பிரகாசிக்கும் விளக்காயிருந்தான் என்றார். யோவான், அவன் இப்பொழுது நான் சிறுக வேண்டும், என்னுடைய வெளிச்சம் போய்விட வேண்டும். ஏன்? ஏனென்றால் என்னை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்க என்னுடைய நேரத்தில் நான் ஊழியம் செய்து முடித்து விட்டேன். அவருக்கு செவிகொடுங்கள், அவரே அந்த ஒருவர், அவரை பின்பற்றுங்கள் என்றான். அந்த நாளில் அது ஜீவித்தது, அது இதை நிரூபித்தது. இப்பொழுது யூதர்கள் உண்மையான வெளிச்சத்தில் ஆராய்ச்சிக் கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் எண்ணியிருந்தனர். அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருந்த இதே தேவனையே அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்ததாக அவர்கள் நினைத்துக் கொண்டனர். அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்ததாக நினைத்திருந்த அவரையே அவர்கள் சிலுவையில் அறிந்து கொண்டிருந்தனர். அதே தேவனை குறித்து அவர்கள் பரியாசம் பண்ணிக்கொண்டும் அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்ததாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த அதே தேவனை அவரையே ஒரு ஜனங்களின் பழிப்பு பொருளாய் ஆக்கிக் கொண்டு இருந்தனர். நான் இதை பயபக்தியோடும் மரியாதையோடும் வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாய் கூறுவேனாக. ஏனென்றால் கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் நம்முடைய சகோதரன் கூறினது போல, நாம் ஜீவிப்பதாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நாம் காலம் கடந்தே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நாட்களில் ஒன்றில் ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகின்றது. அது மிகவும் காலம் கடந்ததாயிருக்க போகிறது. ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கூட அறியாமல் அவர்கள் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்வார்கள். இயேசு குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் அவர்கள் எல்லோரும் குழியில் விழுவார்களே என்றார். நாம் நினைப்பதை காட்டிலும் நாம் காலம் கடந்தே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக உத்தமமான ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கூட அறியாமல் அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள். ஆனால் வெளிச்சமானது, சுவிசேஷ வெளிச்சமானது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறபடியால் அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அவரையே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறபடியால் இப்பொழுது வேலையானது சமீபித்திருக்கிறது. அவர் இந்நாளுக்கென அதை பிரித்து வைத்து விட்டார். அவர் இந்நாளுக்கென வாக்களித்த காரியங்கள் இந்நாளில் சம்பவிக்க வேண்டும். சபை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவர் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அவர் தம்முடைய செய்தியை கொண்டு செல்வார். ஏனென்றால் அவர் அதையே எப்பொழுதும் செய்துள்ளார். அவர் அதை எப்பொழுதுமே செய்வார். ஜனங்கள் வெளிச்சத்தில் பிதாக்களின் பாரம்பரியங்களில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் ஒரு வெளிச்சத்தின் பளபளப்பில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே ஒளியில் அல்ல, அவர்கள் ஆராதிப்பதாக உரிமை கோருகிற அதே ஒளியை புறக்கணித்து விட்டனர். அவருடைய கிரியைகள் மூலமாக அவர் யார் என்பதை ரூபகாரப்படுத்தினார். இயேசுவானவர் தாமே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக் கூடும் என்று கூறினார். அவர் நான் எதையாவது கூறினேன் என்றும் அல்லது பரலோக பிதா என் மூலமாக ரூபகாரப்படுத்தாமல் இருக்கிறதை நான் செய்துள்ளதாக உரிமை கோருகிறேன் என்று யார் நிரூபிக்க கூடும் என்று கேட்டார். அவர் அந்த வேளையில் வெளிச்சமாக இருந்தார் என்று உங்களுக்கு நிரூபித்திருந்தார். ஏனென்றால் இந்த மேசியா இந்த விதமாய் இருக்க வேண்டும் என்றும் இங்கே ஜீவனை அளிப்பார் என்பது அனைத்தும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவர்களுடைய பாரம்பரியங்கள் வார்த்தையின் உண்மையான வெளிச்சத்திலிருந்து அவர்களை பிரித்திருந்தது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஏரோதியர்களும் என்னவாக இருந்தாலும் அவர்கள் எல்லா காரியங்களிலும் செய்தது போன்றே அவர்கள் உலகத்தோடு மிகவும் ஒட்டிக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அந்த உண்மையான வெளிச்சத்தை காண முடியாதிருந்தது. அது அவர்களுடைய கண்களை குழாக்கி போட்டது. அவர்கள் அடுத்த நாள் அது இப்படி இருக்கும், நாளை இது இப்படி இருக்கும், நாம் இதில் சேர்ந்து கொள்வோம், அது அப்படி இருக்கும், நாம் அதில் சேர்ந்து கொள்வோம் என்ற ஒளியின் பலபலப்பில் நடக்க பழக்கப்பட்டிருந்தனர். அது ஒரு பொய்த் தோற்றம் என்பதை நாம் கண்டறிகிறோம். இயேசு கிறிஸ்து எப்போதும் இருந்ததை போன்றே அவர் ஒரு மனித இதயத்துக்கு இன்றைக்கும் அவ்வளவு உண்மையானவராயிருக்கிறார். அவருடைய வல்லமையும் அவருடைய ஜீவனுள்ள பிரசன்னமும் எப்போதும் இருந்ததை போன்று இன்றைக்கு அவ்வளவு தத்ரூபமாய் உள்ளது. இதோ இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, உலகத்தின் முடிவு என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உலகத்தின் முடிவு பரியந்த உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். நான் என் பிதாவிடத்திற்கு போகின்றபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அந்த மகத்தான வாக்குத்தத்தம் இன்றுள்ளது. உலகமோ எவ்வளவு குருட்டுத்தனமாக இருக்கக்கூடுமோ அவ்வளவு குருடாய் உள்ளது. ஆனால் நீங்கள் அதை காண்பீர்கள் என்பது ஒன்று உண்டு. அதைத்தான் நாம் இன்று அடைய முயன்று கொண்டிருக்கிறோம். முழு சுவிசேஷம் என்பதன் பொருள் என்னவரில் இயேசு கிறிஸ்துவை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலும் அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களின் பரிபூரணத்திலும் வெளிப்படுத்தி கூறுவதே ஆகும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்தி அவைகளை சீர்படுத்துகிறார். ஏனெனில் தேவன் வாக்களித்திருக்கிறபடியால் அவர் அதை செய்வார். ஆமையா, அவர் வார்த்தையின் மூலமாக அவர் செய்து கொண்டிருந்த கிரியைகளின் மூலமாக முழுமையாக ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அவர்களில் எவருமே அதை விசுவாசிக்க விரும்பவில்லை. அவருடைய வெளிச்சமே வார்த்தையா இருந்தது என்பதை நிரூபித்ததே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று வார்த்தையே அதை கூறினது. ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த தங்கள் பாரம்பரியங்களோ வேறொரு காலத்தின் பளபளப்போலியா இருந்ததே. அவர்கள் நாங்கள் மோசேயை விசுவாசிக்கிறோம், நாங்கள் மோசேயை விசுவாசிக்கிறவர்கள், நீர் எங்கிருந்து வந்துள்ளீர் என்பதை நாங்கள் அறியோம், நீர் உம்முடைய கல்வியை எங்கே கற்றி, இதுதான் நீர் என்பதை நீர் எதினால் நிரூபிக்க கூடும் என்று கேட்டனர். அவர்கள் மட்டும் வேதத்தை வாசித்திருப்பார்களேயானால் அவர் யார் என்பதை அவருடைய கிரியைகளே சாட்சி பார்ந்தனர். அவர்கள் அதை வாசித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் அதை காண முடியாமல் போயிற்று. என் கிரியைகளே என்னை அடையாளம் காட்டுகின்றன. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையினால் தேவனுடைய வார்த்தையோடு அனுப்பப்பட்டிருந்தால் அவனுடைய நற்சான்று பத்திரங்களினால் தேவனுடைய வார்த்தையின் நற்சான்று பத்திரங்களால் அறிந்து கொள்ளப்படுகிறான். ஒவ்வொரு காலத்திலும் அவ்வாறே, அது எப்போதும் அவ்வாறே இருந்து வருகிறது. நாம் நேற்றைய வெளிச்சத்தினால் ஜீவிக்க முடியாது. நேற்றைய வெளிச்சம் சரித்திரமாய் உள்ளது. நாம் அதை குறித்து ஒன்றையுமே அறியோம். நீங்கள் நேற்று பிரகாசித்த சூரியனால் இன்றைக்கு வெப்பத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இன்றைக்கு சபைகளோடுள்ள காரியமும் அதுதான், ஜனங்களோடுள்ள காரியமும் அதுதான். அவர்கள் நேற்று நடந்ததை கொண்டு ஜீவிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வண்ணந்திட்டப்பட்ட அக்கறிஞ்சினால் குளிர்காய முடியாது, நிச்சயமாகவே முடியாது. அதில் உஷ்ணமே இல்லாதிருக்கிறது. நேற்றைய சூரியனுடைய வெப்பமும் அதில் கிடையாது. சூரிய வெளிச்சமானது இயற்கையில் அறுவடைக்காக வளர்கிற தானியத்தை முதிர்ச்சி அடையச் செய்யவே பூமிக்கு அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சூரியனையே கொண்டு வருகிறது. இன்றைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற சூரியனே கனடாவில் உள்ள கோதுமையை முளைத்தர செய்கிறது. அதே சூரியன் தான் நல்லது. சூரியனே இல்லாதிருக்குமானால் வருகிறதான இந்த ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் தானியமே ஒருபோதும் முதிர்வடைய முடியாது. அது இன்னமும் பலமுள்ளதாயும் வலிமை உள்ளதாயும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து தானியத்தை மேலே கொண்டு வரும்படியாய் முதிர்ச்சி அடைகிறது. இப்பொழுது தானியமானது தானாகவே அது முதிர்ச்சி அடைய துவங்குமானால் அப்பொழுது தானியம் மேலே வருகின்றது. அது தானியத்தோடு தங்கியிருக்குமானால் அது தானியத்தை மட்டுமே வளர செய்யும். ஒவ்வொரு நாளும் அதனை சுற்றியுள்ள உமியானது சுண்ணம்பு சத்து மற்றும் என்னவெல்லாம் அதற்குள் போகிறதோ அது சூரிய வெப்பம் அதிகமாகின்ற போது தானியத்திற்குள் வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. ஆனால் நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பிரகாசிக்கின்ற சூரியனை எடுத்து அதை இன்றைக்கு கோதுமையின் மேல் பிரகாசிக்க செய்தால் அது அதனை கொன்று போடும். நீங்கள் அதை செய்ய முடியாது. அது அதனுடைய பருவகாலத்தில் வர வேண்டும். எனவே தேவனுடைய கோதுமையும் தானியமும் ஏற்ற காலத்தில் அதற்கேற்ற காலத்தில் முதிர்ச்சடைய வேண்டும். ஆனால் ஒரு சூரியன் எப்படியாய் நல்லது இன்றைக்கு ஜீவிக்கிற சூரியனால் சரியா கூறினால் இன்றைக்கு பிரகாசிக்கிற சூரியனால் கோதுமை மறித்துவிடும், பழங்கள் மறித்துவிடும், அதனுடைய வருகின்றதான அறுவடைக்கு முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. தானியம் வெளிச்சத்தினால் முதிர்ச்சி அடைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு காரியம் என்னவெனில், சபை தானியமானது முதிர்ச்சி அடைய விரும்புகிறதில்லை. அது மூடி சாந்தி பின்னி நாக்ஸ் கால்வின் போன்றவர்களின் நேரத்தில் முன்பு இருந்ததைப் போன்றே தரித்திருக்க விரும்புகிறது. அவர்கள் சரியாகத்தான் இருந்தனர், ஆனால் அவர்கள் ஆண்டவனி வேலையின் வெளிச்சமாகின்றனர். ஆனால் இது மற்றொரு வேலையா இருக்கிறது, இது வேறொரு நாளா இருக்கிறது, இது சுவிசேஷத்தின் முன்னேற்றமாக உள்ளது, இது தன்னுடைய முதிர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் லூத்தர் என கூறினார் அல்லது மற்றவர்கள் என்ன கூறினார்கள் என்பதிலோ ஜீவிக்க முடியாது. நாம் ஏழாம் சபையின் காலத்தில் இருக்கிறோம், மூன்றாம் அல்லது நான்காம் சபை காலத்தில் அல்ல. தானியம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது விழுந்து போகும். அதன் பொருள் அதற்கு ஒன்றுமே இல்லை என்பதாகும். தானியமானது வெளிச்சத்தின் முன்னால் வளர்கிறதா இருந்தால் அப்பொழுது வெளிச்சத்தினால் முதிர்ச்சியாக்கப்படுகிறது. எனவே சபையானது ஒவ்வொரு காலத்தையும் அப்பத்தையும் கொண்டு வர வேண்டியதாக உள்ளது. இயேசு மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் படைப்பான் என்று கட்டளையிட்டார். நமக்கு தேவைப்படுகிற அப்பம் வேதத்தில் உள்ளது. அது தேவனுடைய திட்டத்தின் முழு வெளிப்பாடாய் உள்ளது. அது இயேசு கிறிஸ்துவின் முழு வெளிப்பாடாய் உள்ளது. நாம் அதனோடு ஒன்றையும் கூட்டக்கூடாது, அல்லது அதிலிருந்து எதையுமே எடுக்கவும் கூடாது. அப்படி செய்கிறவனோ அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்படும். நாம் அதனுடைய எந்த கோட்பாடுகளையும் கூட்ட வேண்டியதில்லை. அது இருக்க வேண்டிய விதமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதனோடு ஒன்றையும் கூட்டாமலும் அதிலிருந்து ஒன்றையும் எடுக்காமலும் அது இருக்கிற விதமாகவே அதை பிரசங்கிக்கிறோம். தேவன் அதை நிறைவேற்றுவார். அவர் வாக்களித்த ஒவ்வொரு வாக்குத்தையும் அவர் அதே விதமாகவே நிறைவேற்றுவார். நாம் அதிலிருந்து ஒன்றையும் எடுக்கவோ அல்லது அதனோடு ஒன்றையும் கூட்டவோ வேண்டியதில்லை. அது இருக்கிற வண்ணமாகவே அதை விட்டுவிடுங்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு ஜனங்கள் அந்நாளில் இருந்ததை போன்ற வந்து ஒரு பளபளப்பில் மீண்டும் ஜீவிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் கண்டறிகிறோம். கோதுமை முதிர்வடைவது போன்றே சபையும் முதிர்ச்சி அடைய வேண்டும். அதாவது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஜீவ அப்பமான ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையினாலும் படைப்பான். வார்த்தைகளின் பாகத்தினால் அல்ல, ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையினாலும் ஒவ்வொரு காலத்திலுமே. வெறுமன பீன்ஸ் மற்றும் உருளைக்கிழங்குகளை மட்டுமே எல்லா நேரத்திலும் புசிக்கும்படி தரித்திருக்காதீர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியினாலும் வல்லமையினாலும் அதை குறித்து கலிகூர்ந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள உண்மையான தேவனுடைய மாவிருந்துக்கு நாம் செல்லும் போது அதனோடு மற்ற காரியங்களும் செல்லுகின்றதாய் உள்ளது. நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், நான் பிடிக்கிறபடியால் நீங்களும் பிடிப்பீர்கள். இயேசுவானவர் தம்முடைய சபைக்கு உண்டு பண்ணின வாக்கு தத்தங்கள். ஆயினும் இன்றைக்கு நாம் ஜனங்கள் கடந்து போன வேற ஏதோ ஒரு காலத்திற்குள் மீண்டும் செல்ல முயற்சிக்கிறதை கண்டறிகிறோம். லூத்தரின் காலம் அது ஒரு மகத்தான காலமாக இருந்தது. அவர் கத்தோலிக்க சபையின் கூட்டத்தையும் ராமோஜனத்தை குறித்த கூட்டத்தையும் கண்டார். அந்த வாலிப ஆசாரியன் அவர் அது உண்மையான கிறிஸ்துவின் சரீரம் அல்ல என்றும் அது தவறு என்பதையும் அவர்கள் ஆசீர்வதித்திருந்தது ஒரு துண்டு அப்பம் என்பதையும் கண்டார். மேலும் அவர் அந்த திராட்சரசம் உண்மையான ரத்தம் அல்ல என்றும் ஆனால் அது ரத்தத்தை சுட்டி காட்டியிருந்த என்பதையும் கண்டார். எனவே அவர் அது அந்த மணி நேரத்துக்கான வேலையாய் இருந்த காரணத்தால் அந்த காரியத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். அவர்களுக்கு எத்தனை ஆசாரியர்கள் இருந்தாலும் கவலை இல்லை, அவர்களுக்கு இன்னமும் என்னவெல்லாம் இருந்தாலும் கவலை இல்லை. தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய ஒரு மனிதனை இருக பற்றிக் கொண்டார். ஆமென். அவர் விசுவாசத்தினால் நீதிமானாகுதல் என்பதை ஏற்றுக்கொண்டார். அவர் லூதரன் காலத்தின் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். அதன் பிறகு தொடர்ந்து அதன் காலத்திலேயே ஜீவித்தனர். சபையானது தன்னுடைய பாவங்களில் இருந்து விலகி பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய மற்றொரு நேரம் வந்தது. அப்பொழுது ஆங்கிலேய சபையை சேர்ந்த ஜான் வெஸ்லி என்ற ஒரு ஆங்கிலேய மனிதர் இங்கிலாந்திலிருந்து வந்தார். ஆனால் அவர் சுவிசேஷ வெளிச்சத்தை கண்டார். அது பிலதெல்பியா சபை வரவேண்டியதற்கான நேரமாக இருந்தது. அவர் வந்தபோது அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாகுது கிருபையின் இரண்டாவது கிரியையை பிரசங்கித்தார். அதனுடைய வெளிச்சத்தில் ஒன்றுமே நிற்க முடியாது இருந்தது. அவர் லூத்தரை போன்றே ஒரு மதவாரியாக்கியமானவராக கருதப்பட்டார். ஆனால் அவர் அவர்கள் எல்லோருக்கும் மறுப்பு தெரிவித்து வெளிச்சத்தை பிரகாசித்தார். ஏனென்றால் அது அந்நேரத்திற்கு வெளிச்சமாக இருந்தது. தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்கக்கூடிய ஜான் வெஸ்லி என்ற ஒரு மனிதரை கண்டெடுத்தார். அவர் அந்த காலத்துக்கான வெளிச்சத்தை பிரகாசித்த லூத்தரையும் கூட கண்டெடுத்தார். பின்னர் தொடர்ந்து பெந்தேகோஸ்தே சகோதரர்கள் வந்தனர். அவர்கள் தங்களுடைய காலத்தில் வரங்களை திரும்ப அளித்தல், வரங்களை திரும்ப அளித்தல், அந்நிய பாஷைகளில் பேசுதலையும் சுகமளிக்கும் மரங்களையும் மற்ற காரியங்களையும் சபைக்கு பெற்றுக் கொண்டனர். இப்பொழுது வேதம் அவர்கள் செய்வதாக கூறியிருந்ததையே சரியாக அவர்கள் செய்தனர். அவர்கள் அதை செய்த போது அவர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் நாம் அதிலிருந்து நகர்ந்து சென்று விட்டோம் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா? நாம் மனவாட்டியின் நேரத்தில் தெரிந்து கொள்ளும் நேரத்தில் நமக்கு மனவாட்டிக்கு ஒரு நேரம் உண்டாகிருக்கும் என்று அவர்கள் கூறின அந்த நேரத்தில் இருக்கிறோம். யோவேல் 2:28 முசுக்கட்டை பூச்சி விட்டவைகளை எல்லாம் பச்சை புழு தின்றது, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிழித்தது என்று கூறப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் நீங்கள் வேதத்தின் 7 முத்திரைகளை வாசித்து பார்த்தால் சீர்திருத்தக்காரர்கள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு சென்று வார்த்தையை பிரசங்கித்தனர். ஆனால் சிலவற்றை விட்டுவிட்டனர். அப்பொழுது சீர்திருத்தக்காரர்களுக்கு பின்னர் வெளிச்சம் மங்க தொடங்கின போது அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் மருத்துவ வெளிச்சத்தில் நடப்பதற்கு பதிலாக அதை ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கிற போது நாங்கள் இந்த வெளிச்சத்தை நம்புகிறோம், இதுதான் வெளிச்சம், இதுதான் அது என்ற அவர்கள் என்ன செய்தனர்? வெஸ்லி உடனே வந்து அவர்களிடமிருந்து விலகி சென்று விட்டார். வெஸ்லி என்ன செய்தார்? அவருக்கு பின் அவருடைய சகோதரன் ஜானும் சார்லஸும் ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து ஆஸ்பரியும் மற்றவர்களும் தங்களுடைய நாட்களில் மெத்தோடிஸ்ட் சபை நடக்கப்பட்டதை ஸ்தாபனமாக்கி விட்டனர். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அடுத்து வந்த வெளிச்சத்தை புறக்கணித்தனர். அவர்கள் வெறுமன இதுதான் வெளிச்சம், இதுதான் அது என்றனர். அதன் பின்னர் தொடர்ந்து பெந்தேகோஸ்தியில் வந்து தேவன் இன்னமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அனுப்புகிறார் என்பதை அவர்களுக்கு காண்பித்தனர். அவர்கள் மனிதர்களுக்கு சுகமளிக்கும் அவருடைய வல்லமையை அவர் இன்னமும் சான்றாக காட்டுகிறார். அவர்களும் என்ன செய்தனர்? அது மற்றொரு வெளிச்சமாக இருந்த காரணத்தால் அவர்களிடமிருந்து விலகி சென்றனரோ? இப்பொழுது அது என்ன? நாம் 60 வருடங்களை கடந்துள்ளோம். பெந்தேகோஸ்தியே, நாங்கள் இது, நாங்கள் அது என்று ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். தேவன் அதிலிருந்து தூரமாய் விலகிவிட்டார். அதற்கு அப்பால் அந்த கூட்டத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனவாட்டியை கொண்டு வருகிறார். இன்னொரு சபைக்காலம் இருக்கப் போவதில்லை. பிலதெல்பியா சபையின் காலத்தில் வெஸ்லி இருந்தார். லவோதிக்கியா சபையின் காலத்தில் பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம் இருக்கிறது. அவையாவும் நேராக மிருகத்தின் முத்திரைக்குள்ளாக செல்கின்றன. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு இந்த சகோதரன் கூறிக்கொண்டிருந்தது போல அது வேதமாய் உள்ளது. அது உண்மை, சரி. அவர்கள் யாவரும் அந்த ஸ்தாபனங்களில் உள்ளனர். ஏனென்றால் அவர்கள் அடுத்த ஒரு வெளிச்சத்தில் நடக்க மறுத்தனர். அவர்கள் தங்களையே ஸ்தாபனமாக்கிக் கொண்டு நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். தேவன் ஒன்றை செய்கிற போது அதை வேத வாக்கியத்தோடு ஆராய்ந்து பாருங்கள். பரிசேயர்கள், நாங்கள் அதை உடலாய் இருக்கிறோம் என்றனர். சதுசேயர்கள், நாங்கள் அதை உடலாய் இருக்கிறோம் என்றனர். ஆனால் தேவன் அதை உடையவராய் இருந்தாரே. தேவன் திறவுகோலை கொண்டு திறந்து வெளிச்சத்தை காட்டினார். அது எப்பொழுதும் இருந்து வந்ததை போன்று அது புறக்கணிக்கப்பட்டது. கத்தோலிக்க சபை லூத்தரை புறக்கணித்தது. வெஸ்லி லூத்தரை புறக்கணித்தார். அதே வண்ணமாக பெந்தேகோஸ்துக்கள் வெஸ்லியை புறக்கணித்தனர். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பெந்தேகோஸ்துகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் மற்றவர்களைப் போன்றே அவ்வளவு சம்பிரதாயமாயும் குளிர்ந்து போய் கொண்டும் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அதை காண முடியும். நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் வேதத்திற்கு மிகவும் நெருக்கமாயிருக்கிறீர்கள். அதை குறித்து நான் அறிவேன். அதனால் தான் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆனால் கவனியுங்கள், உங்களுடைய கண்களை திறந்து நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாளை பாருங்கள். இதுவே வெளிச்சம் உண்டாக ஒரு மரத்தை வெளியே எடுக்க மீண்டும் திறக்கும்படியான திறவுகோளுக்கான நேரமாய் உள்ளது. வேதம் மல்கியா 4 அவர் ஜனங்களிடத்திலிருந்து மூல விசுவாச திரும்பவும் அளிப்பார் என்று கூறியுள்ளது. அவரதை வாக்களித்தார். அவர் அதை எப்பொழுதுமே செய்து வந்திருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வார்த்தை வந்த காரணத்தால் தீர்க்கதரிசிகள் வந்தனர். அவர்கள் வார்த்தையை பெற்றிருந்து அதை ஜீவிக்க செய்தனர். ஒவ்வொரு காலத்திலும் சாபனங்களும் காலத்தின் முறைகளும் அவைகளை புறக்கணித்தன. எனவே இன்றைக்கும் அவர்கள் அதையே செய்வார்கள். அப்பொழுது தேவன் செய்தது போல இன்றைக்கும் இப்பொழுதும் ஒரு மனிதனை எழுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் எப்போதும் ஸ்தாபனங்களை எழுப்பினதே இல்லை. சரித்திரத்தினூடாக நோக்கி பார்த்து எந்த சரித்திர காரணையாவது கேட்டு பாருங்கள். ஒரு ஸ்தாபனம் ஸ்தாபிக்கப்பட்ட போது அது அங்கேயே மறித்து ஒருபோதும் மீண்டும் எழுப்பினதே இல்லை. தேவன் தனிப்பட்ட நபர்களிடையே பேசுகிறார். உண்மை. தேவர் அதை இந்த கடைசி நாட்களில் மீண்டும் செய்வதாக வாக்களித்தார். அவர் அதை செய்வார். இந்நாளில் வாக்குத்தப்பட்ட வேத வாக்கியங்களை ரூபகாரப்படுத்தும்படியான வெளிச்சத்தை பிரகாசிக்க தேவன் என்ன வாக்களித்திருக்கிறாரோ அதை அவர் செய்வார். இயேசு லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்றார். நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். யெகோவா அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நோக்குங்கள். நம்முடைய பிதா ஒவ்வொன்றையும் அதன் ஸ்தானத்தில் பொறுத்திருக்கிறார். அங்கே உலகில் சோதோமில் எல்லா பாவத்தோடும் வெதுவது பாயலோத்து இருந்தான். அங்கே அவனிடத்திலும் கூட பிரசங்கிக்க ஒரு தூதன் இருந்தான். குமாரனுக்காக உண்மையிலேயே காத்துக்கொண்டு வாக்குத்தத்தோடு வெளியே இழுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுடைய கூட்டம் இருந்தது. லோத்தும் கூட ஒரு குமாரனுக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் ஆபிரகாம் அவனுக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்த வடிவில் அல்ல. என்ன சம்பவித்தது? அது சம்பவிப்பதற்கு சற்று முன்பு தேவன் இறங்கி வந்து மாம்சத்தில் தம்மை வெளிப்படுத்தி அவர் வார்த்தையாக இருந்தார் என்பதை வலியுறுத்தி கூறினார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது இருவரும் கற்குள்ள பட்டயமாயும் இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இயேசு மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே இருக்கும் என்றார். இந்த வாக்குத்தத்தங்கள் திவ்யமானவை. அவை இயேசு கிறிஸ்துவின் உதடுகளினால் உரைக்கப்பட்டிருந்தன. வானங்களை பூமி ஒழிந்து போகும், ஆனால் அவை ஒருபோதும் ஒழிந்து போகாது. தேவன் கண்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலர் இருந்ததை போன்று நாம் நம்முடைய பிரயாணத்தில் இருக்கிறோம். இஸ்ரவேலர் தங்களுடைய பிரயாணத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய மன்னாவை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் புதிய மன்னா விழுந்தது. நாம் லூத்தரின் வெளிச்சத்தில் ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல, வெஸ்லியின் வெளிச்சத்தில் ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல, அல்லது பெந்தேகோஸ்த வெளிச்சத்தில் ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல. நாம் வேறொரு காலத்தில் இருக்கிறோம். புதிய மன்னா அவர்கள் மன்னாவை மறுநாளுக்கென சேமித்து வைக்க முயற்சித்ததால் என்ன சம்பவித்தது? அது கெட்டு போய்விட்டது. அது அவர்களை கொண்டு போடும். அந்த காரணத்தினால்தான் நாம் அநேக ஆவிக்குரிய மரணத்தையும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதையும் பெற்றுள்ளோம். அவர்கள் வேறொரு நாளில் ஒரு பளபளப்பில் புசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கெட்டுப்போன மன்னாவை புசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெறுமன கோதுமையின் மேலுள்ள பூமியை போன்றே அது கோதுமைக்குள் செல்லவில்லை என்றால் அது கோதுமையை விட்டு வெளியே செல்கிறது. வெளிச்சமானது புறக்கணிக்கப்படுகின்ற போது அது செய்கிற ஒரே காரியம் இருளாகின்றதே ஒழிய வேறொன்றுமில்லை. இருளின் எந்த பகுதியும் வெளிச்சத்துக்கான மறுக்கும் பொழுது இருளுக்குள்ளாவே திரும்பிச் செல்கிறது. அது சுவிசேஷத்திலும் அவனமே செய்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் அது அவனமாக நிரூபிக்கப்பட்டு வந்துள்ளது. நாம் அந்த நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தினுடைய மன்னா கெட்டு போய்விட்டது. நான் 40 வருடங்களுக்கு முன்பு நான் இன்னதை செய்தேன் என்று கூறுகிறதை கேட்டிருக்கிறேன். அது சரி, ஆனால் இன்றைக்கு அதை குறித்து என்ன? கொழுந்து விட்டறிந்த நிலையில் இருந்த சபையை குறித்து என்ன? நாம் நேற்றைய தினத்தை குறித்து பேசுகிறோம், ஆனால் இன்றைய சபை குறித்து என்ன? இன்றைக்கு தனிப்பட்ட நபராக இருக்கையில் உன்னை குறித்து என்ன? ஏனென்றால் இன்றைக்காக நேற்றைய தினத்தினுடைய கிரியை செய்யாது, அது ஏற்கனவே நேற்றையதாக இருந்தது. யோவானுடையதை போன்றே லூத்தருடைய செய்தி அந்த வேளையின் வெளிச்சமாக இருந்தது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு மகத்தான வெளிச்சம் உதயமானது. எனவே லூத்தர் ஒரு மகத்தான வெளிச்சமாக இருந்தார். நாம் ஒரு காலத்தில் அவரை குறித்து மகிழ்ந்தோம். ஆனால் அவருடைய வெளிச்சத்தை அணைக்க மற்றொரு வெளிச்சம் உண்டானது. அது என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அதனோடு இசைந்து அது பரிபூர்ண அப்பத்தின் துண்டாக தேவனுடைய மன்னாவாக ஆகியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். மனிதன் அதற்குள்ளாக சென்று விட்டான். தேவன் அதை வழிநடத்துவதற்கு பதிலாக மனிதனும் அவருடைய உறவைகளும் அதற்குள்ளாக சென்று அதை குருளாக்கி போட்டது. ஓ, இன்றைக்கு இந்த மனவாட்டி மரம் கிளை நறுக்கி சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கனிகூடாத எந்த கிளையும் தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பரிசுத்த யோவான் 15 அவர்ணமாக்கியுள்ளார். இப்பொழுது என்ன சம்பவித்துள்ளது? அவைகள் வெட்டப்பட்டு கிளை நறுக்கி சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். நிலைவிற்கட்டும், அந்த மரத்தின் இருதயம் சரியாய் மரத்தின் மையத்தில் உள்ளது. கனியானது எப்பொழுதுமே பழுத்துவிடும். ஒரு மரமானது கடைசியாக கனியை கொடுக்கும் போது கனியானது அதனுடைய உச்சிகள் தான் சரியாக இருக்கும். ஏனென்றால் அதற்கு விதையில் இருக்கின்ற ஜீவனின் மையத்தில் இருந்துதான் புது பசுமை உண்டாகிறது. இது ஒரு மனவாட்டி மரம். இயேசு மனவாட்டியா இருந்தார். அவரே ஒரு மரமாக இருந்தார். அவர்கள் அவரை வெட்டினர். அவரே ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சமாக இருந்தார். அவர்கள் அவரை வெட்டி அவரை ஒரு ரோம மரத்திலே அவரை பரிகாசம் செய்யும்படி தொங்க வைத்தனர். அவர் என்ன செய்தார்? தேவன் 3 நாளிலே மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினார். இன்றைக்கு ஒரு மனவாட்டி மரம் உண்டு. அது துவக்கத்திலே பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கினது. சபையை சார்ந்துள்ள நீங்களே கவனியுங்கள். சபை ஒருபோதும் ரோமாபுரியில் உள்ள நியாசாவில் தொங்கவில்லை. எருசலேமில் துவங்கினது. சபை பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கினது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தனர்? அப்படியே தொடர்ந்து ஸ்தாபனமாக்கிக் கொண்டே சென்றனர். தேவரோ தொடர்ந்து கிளைகளை வெட்டிக் கொண்டே இருக்கிறார். பின்னர் அவர்கள் லூத்தரனை ஸ்தாபனமாக்கினர். கிளைகள் வெட்டப்பட்டன. வெஸ்லி கிளைகள் வெட்டப்பட்டன. பெந்தேகோஸ்தே கிளைகள் வெட்டப்பட்டன. இது உண்டாக மட்டாய். ஆனால் தேவன் ஒரு மனவாட்டி மரத்தை உடையவராக இருக்கப் போகிறாரே. பச்சைக்கிளிகளும் முசுக்கொட்டை குச்சிகளும் தின்ற யாவையும் நான் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். மல்கியா 4 பெந்தேகோஸ்தே நாளில் இருந்த பிதாக்களின் விசுவாசம் போன்ற மூல விசுவாசத்திற்கு நாம் மீண்டும் கொண்டு வரப்படுவோம் என்று நமக்கு சொல்கிறது. அது உண்டாகும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது அதற்கான நேரமாக உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். கிளைகள் வற்றி சுருங்கி காய்ந்து விட்டன. அவர்கள் மரத்தின் உச்சியில் அது கனியை கொடுக்கும்படியாய் மரத்திலிருந்து அவைகளை தரித்து போடுவார்கள். இந்த வெளிச்சங்கள் எல்லாம் சரிதான். இன்றைக்கு சபையானது அந்த வெளிச்சத்தோடு கூட இன்றைக்கு அது பெற்றுள்ள வெளிச்சத்தோடு கூடியதாக இருக்கிறது. அது அறுவடையை ஒத்துப்பெற செய்ய உள்ளது. மரமானது தனக்குத்தானே இல்லை, கோதுமையானது வெளிச்சத்தினால் முதிர்ச்சியடைய வேண்டும். அதுதானே ஒரு இலைக்கதிரிலிருந்து ஒரு தானியமாக வளர வேண்டியதாக இருக்கிறது. அது வெளிச்சத்தினால் முதிர்ச்சி அடைகிறது. மற்ற காலங்களின் வெளிச்சம் இந்த காலத்தை குறித்து சாட்சி மட்டுமே பகர்கிறது. லூத்தரின் வெளிச்சம் வெஸ்லியின் வெளிச்சத்தை குறித்து சாட்சி பகர்ந்தது. வெஸ்லி பெந்தேகோஸ்தே வெளிச்சத்தை குறித்து சாட்சி பகர்ந்தார். அது அதே வெளிச்சமாய் உள்ளது. வெளிச்சத்தினால் மட்டுமே முதிர்ச்சி அடைந்தது. ஜனங்கள் அதை மட்டும் காணக்கூடுமானால் நலமாயிருக்கும். சில காலத்துக்கு முன்பு நான் ஒரு சிறிய கட்டுரையை வாசித்துக் கொண்டிருந்தேன். இங்கிலாந்தின் ராணி, இந்த ராணி அல்ல மற்றொரு ராணி, அவள் அருமையான காகிதத்தை தயாரித்துக் கொண்டிருந்த ஒரு காகித தொழிற்சாலையை காண சென்றாள். அவள் அந்த தொழிற்சாலையின் தலைவரால் நேர்முக பேட்டி கண்ட போது அவர் அவளை அந்த தொழிற்சாலையினூடாக சுத்தி காண்பிக்க கொண்டு சென்றார். அவளோ அந்த அருமையான காகிதம் எப்படி தயாரிக்கப்பட்டது என்பதை காண விரும்பினாள். அவர் அவளை அழைத்து சென்று அந்த பெரிய அச்சியந்திரத்தையும் மற்ற எல்லா காரியங்களையும் அவளுக்கு காண்பித்தார். அந்த நாட்களில் அவர்கள் காகிதத்தை துணியிலிருந்து தயாரித்து வந்தனர். நமக்கு அது நன்றாக நினைவிருக்கிறது. எனவே அவர் ஒரு அறைக்குள்ளாக சென்று அந்த கதவை திறந்தார். அங்கே ஒரு மூட்டை கண்டை துணிகளை என்று வேறொன்றும் இல்லாதிருந்தது. அந்த ராணியோ வியப்பில் ஆழ்ந்து இந்த அழுக்கான பொருட்கள் என்ன என்றாள். அந்த மனிதர், அந்த தொழிற்சாலையின் முதல்வர், அது நேற்று துணியாக இருந்தது. பாருங்கள், அது அழுக்காக மாறிவிட்டது. நாங்கள் அதை வீசி எறிவதில்லை, ஆனால் அது நாளைய காகிதமாக உள்ளது என்றார். அவள் எனக்கு புரியவில்லை என்றார். அவர், நீங்கள் நாளை அதை புரிந்து கொள்வீர்கள் என்றார். எனவே அவர்கள் இந்த கந்தைகளை அச்சியந்திரத்தினூடாக கடந்து ஒரு குறிப்பிட்ட சுத்தமாகும் செய்முறையினூடாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தினூடாக ஒரு செய்முறையினூடாக அது கடந்து செல்லும்படி செய்ய வேண்டியதாக இருந்தது. அது வெளிவந்த போது அது அழகான காகிதத்தாளாக இருந்தது. அந்த தலைவர் அந்த ராணிக்கு இதுவரை அவள் அறிந்திராத இடம் ஒன்றை காண்பிக்கப் போவதாக அவர் நினைத்தார். அவர் அவளுடைய ஒரு முகத்தோற்ற வரைபடத்தை அதன் மீது வைத்து அதை இந்த அழகான காகிதத்திற்குள்ளாக அழுத்தினார். அந்த ராணி அதை பற்றிக் கொள்ளும் போது அவள் நேற்றைய அடுக்கான கந்தை துணிகளில் தன்னுடைய சொந்த ஒரு முகத்தோற்ற வரைபடத்தை கண்டாள். ஏனென்றால் அது ஒரு குறிப்பிட்ட செய்முறையின் மூலமாக சென்றது. ஓ, லூத்தர், வெஸ்லி அவர்கள் அனைவருமே நேற்றைய தினத்தினுடைய மூலப்பொருள். அது ஒரு செய்முறையினூடாக செல்லும் போது மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடும் என்பதை காண முடிந்திருந்தால் நலமாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற போது நீதிமானாவதிலிருந்து பரிசுத்தமாக்கப்படுதலுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கும் மாறி இப்பொழுதோ கிறிஸ்துவனுடைய வருகையின் கடைசி வேளையாயிருக்கிறது. அது அதில் ஒரு முகத்தோற்ற வரைபடத்தை பெற்றுள்ளது. அது ராணியினுடையதல்ல, ஆனால் தம்மை தாமே பிரதித்துவமாக காட்டுகிற பரலோக ராஜாவினுடையதாக உள்ளது. சபையானது சிறுபான்மையினருக்குள்ளாக நெருங்கிவிட்டபடியால் அவருக்கு இருந்த அதேவிதமான ஊழியத்தைப் போன்றே இந்த ஊழியமும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. லூத்தரின் காலத்தில் மறித்தவர்கள் கூர்நுனி கோபுரத்தின் அடியில் இருக்கின்றதை போலவே ஒரு கூர்நுனி கோபுர உபதேசம் அல்ல, ஆனால் வெறுமன உதாரணமே. உங்களில் யாராவது அங்கு சென்று பார்த்திருந்தால் அந்த கூர்நுனி கோபுரம் அவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறது. நீங்கள் அதற்கிடையில் ஒரு சபர கத்தியையும் நுழைக்க முடியாது. நாம் அறிந்த மட்டில் அவர்கள் அதில் கலவையையும் பயன்படுத்தவில்லை. அதனுடைய கட்டிட பாங்கு அவ்வளவு மகத்தானதாக இருந்ததே. இப்பொழுது அவர்கள் தலைக்கல்லை இழந்து விட்டனர். அது எங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் அறியார்கள். இப்பொழுது தலைக்கல் திரும்ப வரும்பொழுது அது அதனுடைய மற்ற கற்களை போன்றே இருக்கும். கல் இல்லாமல் திறந்த வண்ணமாய் விடப்பட்டிருக்கிற இடத்தில் அது வேறுபாடற இணையும். நீங்கள் அதன் தலைக்கல்லை வைக்க வேண்டுமானால் அது அவண்ணமாய் இருக்க வேண்டும். இயேசு திரும்ப வரும்பொழுது அவர் கழுவப்பட்டதாயும் கரைதிரையற்றதாயிருக்கிற ஒரு சபையை காண்பார். அதற்கு அவருக்கு இருந்த அதே ஊழியம் இருக்கும். அதுவே தலைக்கல்லை திரும்ப கொண்டு வரும். இங்கே நிழலில் காணப்படுகிற என் கரத்தை போன்றே அது ஒரு நிழலாயிருக்கிறது. என்னுடைய கரம் அதில் வெறுமன கருப்பாய் மட்டுமே உள்ளது. இங்கு அது ஒரு நிழற்படமாயும் இங்கோ ஒரு நேர்பட நேர்படிவுமாயும் உள்ளது. ஒரு நிழற்படமும் நேர்பட நேர்படிவும் போன்று அது அதிகமாக இருளடைந்து 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 கொண்டே முடிவில் அவை இரண்டும் ஒன்றாகி விடுகிறது. நிழலும் நிஜமும் ஒன்றாகி விடுகிறது. அப்படித்தான் சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாக இணைகிறது. ஒரு மனவாட்டியாக அவருக்குள் இருந்த அதே ஆவி அவள் மேல் இருக்கும். சபையானது நீதிமானாகுதல் பரிசுத்தமாகுதல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இருந்து கடைசி நாட்களுக்குள்ளாக சென்று கர்த்தருடைய வருகை இப்பொழுது அது செதுக்கப்படுகிறது. ஓ பெந்தேகோஸ்து சகோதரனே, அதில் மேலுள்ள கரடு முரடான பகுதியாக இருக்காது. வார்த்தையோடு பிரகாசித்து அதன் ஒவ்வொரு துணுக்கையும் விசுவாசி. இன்றைக்கு நாம் உண்டாயிருக்கிறதாக காண்கிற இந்த கொள்கைகளுக்குள்ளும் மற்ற காரியங்களுக்குள்ளும் சிக்கிக் கொள்ளாதே. அதை குறித்து ஆச்சரியமடையாதே. ஏனென்றால் தலைக்கல் அப்பா பிதாவே என்றும் எந்தேவனே எந்தேவனே என்றும் வெகு சீக்கிரத்தில் ஆரவாரமிட வந்து கொண்டிருக்கிறது. ஆம், நான் அதை என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதை காண்கின்றீர்களா? நான் என்ன கூறுகிறேன் என்பது உங்களுக்கு புரிகிறதா? இப்பொழுது கிறிஸ்து நேற்றைய கந்தைகளான லூத்தரன், மெத்தோடிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் போன்றவர்களை எடுத்து அவர் அதை ஒரு செய்முறையினூடாக இயக்கி கடக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான செய்முறை? பரிசுத்த ஆவியின் செய்முறை. அவர்களுக்கு இருந்ததோடு கூடுதலாக அவர் தம்முடைய சுயரூபத்தை நெருக்கி இணைத்துக் கொண்டிருக்கும்படி செய்கிறார். அப்பொழுது சபையும் கிறிஸ்துவும் இணைப்பில் ஒன்றாகி விடுகின்றனர். தேவனே அதை அருளும். நீங்கள் அதை காண்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதை காணவில்லை என்றால் அது ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டுகிறது. அதாவது பெரிய வெல்ஸ் எழுப்புதல் நடந்து கொண்டிருந்ததாம். இங்கே தேசத்தில் உள்ள சில பெரிய மனிதர்கள் அங்கு சென்று வெல்ஸ் எழுப்புதலையும் அங்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் காண வேண்டும் என்று எண்ணினராம். அவர்கள் அதை கண்டறிய அங்கு சென்ற போது அவர்கள் அது எந்த கட்டடத்தில் நடக்கிறது என்றும் அவர்கள் காண விரும்பினர். அவர்கள் வேல்ஸ் நகரத்தை அடைந்த போது அவர்கள் சுற்றுமுற்றும் நடந்து அந்த கட்டடம் எங்கிருக்கிறது என்பதை குறித்து கேட்க துவங்கினர். அப்பொழுது அவர்கள் மூலையில் ஒரு சிறு அதிகாரி தன்னுடைய சிறிய தொப்பியை அணிந்து தன்னுடைய தடியை இந்த விதமாக சுற்றிக் கொண்டு சந்தோஷமாய் நின்று கொண்டிருப்பதை கண்டனர். எனவே இந்த மனிதர்கள் அவரிடம் நடந்து சென்று, ஐயா, வேல்ஸ் எழுப்புதல் எந்த கட்டிடத்தில் நடைபெறுகின்றது என்பதை நீர் எங்களுக்கு கூற முடியுமா என்று கேட்டனர். அவரோ, ஆமையா, நான் தானது, நானே தானது என்றார். ஏன் அவர் தனக்குள் இருந்த வேல்ஸ் எழுப்புதலை வேல்ஸ் எழுப்புதலின் வெளிச்சத்தை சந்தோஷமாய் பரவிட்டுக் கொண்டிருந்தார். இன்றைக்கு பெந்தேகோஸ்து சபையானது அந்த விதமாகத்தான் இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிற்றே. அவருடைய சுவிசேஷத்தின் அவருடைய வெளிச்சத்தை இக்காலத்தின் வார்த்தையோடு இயேசு கிறிஸ்துவை தேசத்திற்கு வெளிப்படுத்த அது அப்பொழுது இருந்ததைப் போன்று பிரகாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவரே வெல்ஸ் எழுப்புதலாக இருக்கும் அளவிற்கு அவர் வெல்ஸ் எழுப்புதலினால் அவ்வளவாய் நிரப்பப்பட்டிருந்தார். நாமும் இந்நாளுக்கென நமக்கு பங்களிக்கப்பட்டுள்ள அவருடைய வார்த்தையின் வல்லமையில் அவரை பிரதிபலிக்கும் அளவிற்கு நாம் கிறிஸ்துவினால் அவ்வளவாய் நிரப்பப்பட வேண்டும். சகோதரர்களே, உலகத்தின் காரியங்களில் முன்னோக்கி சாய வேண்டாம். இந்த கவலைகள் உங்களை தூர கொண்டு செல்ல அனுமதிக்காது. சுவிசேஷத்தோடு தரித்து ஒவ்வொரு வார்த்தையையும் கவனி. பாதிரியார் கூறின ஏதோ ஒன்றுக்கு திரும்பி சென்று விடாதே. இப்பொழுது நாம் இந்நாளில் என்ன சம்பவிக்கும் என்று ஏசிக்கொள்வதற்கு செல்வோமாக. ஆமையா, நாம் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற இக்காலத்தில் வெளிச்சமாய் இருக்க வேண்டியவராயிருக்கிறோம். லூத்தர் தன்னுடைய வெளிச்சமாக இருந்தார். வெஸ்லி தன்னுடைய வெளிச்சத்தோடும், பெந்தேகோஸ்தையினர் தங்களுடைய வெளிச்சத்தோடும் இருந்தனர். ஆனால் இப்பொழுது நாமோ பாதையில் இன்னும் சற்று தூரமாக இருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட மனவாட்டிக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். நினைவிருக்கட்டும், நீங்கள் அந்த அதிகாரியை போன்றிருந்தாலுமா இருக்கும். அவர் அதை தனக்குள்ளாக பெற்றிருந்தார். நினைவிருக்கட்டும், இது ஏழாம் சபையின் காலம், லவோதிக்கியா சபை காலம். வெளிப்படுத்த விசேஷம் மூன்றின் படி அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணிக்கின்றனர். வேதாகமத்தில் குறிப்பிட்டிருந்த ஒவ்வொரு சபை காலத்திலும் அவைகள் எல்லாவற்றிலுமே லவோதிக்கியா சபை காலமே மிகவும் மோசமானதாயிருந்தது. அது அவரை வெறுத்தொதுக்கி, அவரை புறக்கணித்து, அவரை வெளியே தள்ளிவிட்டது. போப்பாண்டவர் ரோமாபுரியில் இருந்து எருசலேமிற்கு செல்லும் முன்னர் அந்த ஒரு நாள் சந்திரன் இருளடைந்ததை நீங்கள் கண்டீர்களா? எருசலேம் மிக பழமையான சபை. சந்திரன் சபைக்கு மாதிரியாக இருக்கிறது. அது சூரியன் இல்லாதிருக்கையில் எப்பொழுதுமே சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. அது இருளடைந்து போனது. மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கிலானதை ஒரு கரும்பலகையில் வரைந்து சபைகளுக்கும் தேசத்தினுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடுகளிலும் காட்டியிருந்தேன். அது என்ன? ஒரு நிழல். முதல் முறையாக போப்பாண்டவர் புறப்பட்டு இங்கு வந்தார். பவுல் என்ற பெயரில் வந்து அந்த இடங்களுக்கெல்லாம் சென்றார். அவர் ஆற்றை கடக்க வேண்டியிருந்தபடியால் அதை ஆசீர்வதிக்க வேண்டியதாயிருந்தது. ஆற்றுக்கு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறதா என்ன? இன்றைக்கு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த சபைக்காலத்தோடு உள்ள காரியம் என்ன? உங்களால் அதை காண முடிகிறதா? தேவனதை ஆகாயத்தில் தெரிவித்து, அதை தம்முடைய வார்த்தையில் அறிவித்து, செய்தித்தாளில் அதை விளம்பரப்படுத்தி, ஜனங்கள் மத்தியில் அதை வலியுறுத்தி கூறுகிறாரோ? நீங்கள் உங்களுடைய கண்களை திறந்து இந்த வேலையை காண முடியவில்லையா? இவைகளே சத்தியத்தை சாட்சி பகர்கின்றன. இதுவே இவ்வளையின் வெளிச்சமாய் உள்ளது. பெரிய உலக கிறிஸ்தவ முழு சபை சங்கத்தின் அசைவையும், இப்போது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆலோசனையையும், அப்படியே உருவாக்கிக் கொண்டிருக்கிற மிருகத்தின் சொரூபத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம் 17 சரியாகாது என்ன செய்ய உள்ளது என்று கூறப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். பெந்தேகோஸ்தே ஜனங்களே, நீங்கள் அதற்காகவே அமைகிறாய் அமர்ந்திருந்து அதற்குள்ளாக செல்லப் போகிறீர்களா? பலவந்தம் பண்ணுகிற வேலையானது வந்தாயிற்று. இப்பொழுதே எழுந்து உங்கள் விளக்கை சுத்தம் செய்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோடும் வல்லமையோடும் பிரகாசிக்கக்கூடிய நேரமாயிருக்கிறது. இது பொதுமக்களால் விரும்பப்படாது என்பதை நான் அறிவேன். என்னுடைய அநேக பெந்தேகோஸ்தே நண்பர்கள் போப்பாண்டவரோடு மற்ற காரியங்களோடு அமர்ந்து ஒரு ஆவிக்குரிய உணர்வு என்று கூறுகிறார்கள். எனக்கும் அது தவறாய் உள்ளது. அது வேதத்திற்கு எதிரானது. தேவனுடைய வசனமே சத்தியமாக இருப்பதாக. ஆமையா, இப்பொழுது இதுவே வேலையாகியுள்ளது. நாம் இந்த பெரிய அசைவுகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை காண்கிறோம். ஓஹோ, நிச்சயமாகவே அது இயற்கையான கண்ணுக்கு நன்றாய் காணப்படுகிறது. அந்நாட்களில் எல்லாம் அன்றாளில் ஆசாரியர்களுக்கு எதை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தானோ அது நன்மையானதாகவே காணப்பட்டது. ஆனால் இயேசுவோ வார்த்தையை ஜீவிக்க செய்து கொண்டிருந்த வெளிச்சமாக இருந்தார். ஆனால் அவர்களுடைய ஆலோசனைகள் அவர்களுடைய கண்களை அதற்கு குருளாக்கி இருந்தது. அவர் அவர்களை விட்டுவிடுங்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் அவர்கள் அனைவருமே குடியில் விடுவார்களே என்றார். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அந்த மணி நேரத்துக்கு வேண்டுமாய் திரும்பி இருக்கின்றோம். நாம் வேண்டுமாய் அந்த வேலைக்கே திரும்பி இருக்கின்றோம். கவனியுங்கள், ஏன்? அதே காரணம், கடந்த நாட்களில் நாம் ஜீவித்திருந்த இந்த மகத்தான வெளிச்சங்களை நாம் கண்டிருக்கிறோம். அவர்கள் வெளிச்சமாக இருந்தனர். நாம் அவர்களுக்கு எதிராக ஒன்றுமில்லை. ஆனால் இந்த லவோதிக்கேய சபை காலத்தில் ஜாக்கிரதையாயிருங்கள். நினைவிருக்கட்டும், இது கிறிஸ்துவை புறக்கணித்த ஒன்றாயிருக்கிறது. இப்போது சரியாக அந்த விதமாகத்தான் அது உள்ளது. இந்த பெரிய ஆலோசனை சங்கம் சுற்றுமுற்றுமாய் எல்லா புராட்டஸ்டன்ட்களையும் இந்த உலக கிறிஸ்தவ சபை சங்கத்திற்குள் இணைக்க செயலாற்றுகிறது. அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது வார்த்தையை தானே மறைத்து போட்டுக் கொண்டிருக்கிறது. வார்த்தையே கிறிஸ்து. அவர்கள் எப்படி செய்ய முடியும்? கிறிஸ்தவ விஞ்ஞானம், ஐக்கிய சகோதரர்கள், மற்ற பெரிய ஸ்தாபனங்களில் உள்ள ஜனங்களின் அநேகர் சிலர் கன்னி பிறப்பை விசுவாசிக்கிறார்கள், சிலர் விசுவாசிக்கிறதில்லை, சிலர் இதை மற்றும் அதை விசுவாசிக்கிறார்கள். நீங்கள் எப்படி உங்களை அவிசுவாசத்தோடு இணைத்துக் கொள்ள முடியும்? இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? அவர்களுக்கு மத்தியில் இருந்து வெளியே வந்து வேறுபடுத்திக் கொண்டு தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதனோட தரித்திரு இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த கடமைப்பட்டவராயிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிற காரியம் என்பதில் மல்கியா 4 எழும்புவதே ஆகும். மற்றொரு தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழும்பி அவர் செய்வதாக வாக்களித்தது எதுவோ அதை சரியாக செய்வார். அப்பொழுது மனிதர்களோ குருட்டுத்தனமாக அதை புறக்கணித்து விட்டு அவர்கள் எப்பொழுதும் செய்துள்ளது போன்றே நேராக இருளுக்குள் நடந்து சென்று விடுவார்கள். இப்பொழுது கவனியுங்கள், இன்றைக்கு அதே காரணத்தினால் தான் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். சபைகளும் செய்தியை புறக்கணிக்கின்றன. வார்த்தையை சிலுவையில் அறிந்து வார்த்தையை வெளியே எடுத்து போடுகிறார்கள் என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது நீங்கள் அதை சார்ந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் சபையை கூட வைத்திருக்க முடியாது. அவர்கள் அதை மூடிவிடுவார்கள். நீங்கள் அதற்குள்ளாக வந்தாக வேண்டும். நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் நீங்கள் மூடப்பட்டு விடுவீர்கள். எனவே அதை குறித்து என்ன? ஓ, சரியானது. அதற்காக நில்லுங்கள். நினைவிருக்கட்டும், இது ஏறத்தாழ மீண்டுமாய் சிலுவையில் அறைகின்ற நேரமாக உள்ளது. அண்மையில் உலகத்தில் எப்போதும் நடந்திராத மிகப்பெரிய வழிப்பறிக்கொள்ளை இங்கிலாந்தில் நடக்க போலியான வெளிச்சம் காரணமாயிருந்தது. எப்போதும் நடந்திராத மிகப்பெரிய வழிப்பறிக்கொள்ளை ஒரு போலி வெளிச்சத்தினால் செய்யப்பட்டது. ரயில் வண்டியின் வேகத்தை குறைத்த ஒரு போலி வெளிச்சத்தினால் $70,00,000 வழிப்பறிக்கொள்ளையாக அடிக்கப்பட்டது. இங்கிலாந்தின் துப்பறியும் ரகசிய காவல்துறை படையினர்களால் அந்த மனிதரை கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. அவர்கள் அவ்வளவு திறமையாய் தண்டனையே பெறாமல் தப்பிவிட்டனர். இயற்கையில் கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட கொள்ளைகளிலேயே மிகப்பெரிய வழிப்பறிக்கொள்ளை என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது உலகத்தை கொள்ளையடித்து விட்டது. அதனுடைய மிகப்பெரிய வழிப்பறி கொள்ளையாயுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு இதுவரை நடந்ததிலேயே மிகப்பெரிய கொள்ளை இறைவனில் இந்த காலத்திற்கு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்தை புறக்கணித்து மற்ற ஏதோ ஒரு காலத்தின் பளபளப்பில் போலியான வெளிச்சத்தில் நடப்பதே ஆகும். ஆமென். போலியான வெளிச்சம் நேற்றைய மொழியின் பளபளப்பு, நேற்றைய வெளிச்சத்தின் பளபளப்பில் நடக்காதீர்கள். இன்றைக்கு சூரியன் இதை பற்றியிலேயே நடந்து செல்லுங்கள். அற்புதங்களை நாட்கள் கடந்து விட்டன என்று கூறுகிற ஒரு ஸ்தாபன திரைக்குள்ளாக உங்களை மறைத்துக் கொள்ளாதீர்கள். இயேசு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என்ற மத்தியாலே பிசாசுகளை திருத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும் என்றார். அவர்கள் அது அப்போஸ்தலர்களுக்கு சரியானதாய் உள்ளது, நமக்கானதில்லை என்கிறார்கள். அது ஒரு வழியின் பளபளப்பு. இயேசு உலகம் முழுவதற்கும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவர் என்றார். ஒரு ஒளியின் பளபளப்பில் நடப்பது அதுவே மிகப்பெரிய கொள்ளைக்கு காரணமாயிருக்கிறது. அது சபையிலிருந்து கிறிஸ்துவை எடுத்து விடுகின்றது. பாருங்கள், கிறிஸ்து தம்மை இன்றைக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள வார்த்தையில் வெளிப்படுத்தும் போது எப்படி ஏதோ குளிர்ந்து போன நேற்றைய கோட்பாட்டில் வெளிப்படுத்தக்கூடும்? அது வித்தை உஷ்ணப்படுத்துகிறது இல்லையா? சபையினுடைய மிகப்பெரிய கொள்ளையாயிற்று. வெப்பமா? நினைவிருக்கட்டும், அந்த குளிர்ந்து போன கோட்பாட்டின் வெளிச்சம் இன்றைய வித்தை முதிர்ச்சடைய செய்யாது. அது வித்தை மறுக்கிறது. அது பூமியின் மேல் இருக்கிற மூடுபடியாய் அடர்த்தியாய் உள்ளது. இது தேவன் எழும்பி வெளிச்சத்தை மீண்டும் பிரகாசிக்க செய்து அவருடைய வார்த்தையை ஜீவிக்க செய்யும்படியான நேரமாய் உள்ளது. நிச்சயமாக வெளிச்சமே அந்த குளிர்ந்து போன கோட்பாடு தானியத்தை முதிர்ச்சி அடைய செய்யாது. அது நிச்சயமாக செய்யாது. நினைவிருக்கட்டும், நாகரிகம் சூரியனோடு பிரயாணம் செய்துள்ளது. நான் துவக்கத்தில் கூறியது போல நான் இயற்கை தடையின்றி இயங்குவதையும் ஊமைகளையும் கவனிக்கப்படுகிறாயிருக்கிறேன். நானதை செய்ய கல்வியறிவை பெற்றிருக்கவில்லை, நானதை செய்ய விரும்புகிறதில்லை. நான் உலகத்தில் உள்ள எல்லா கல்வியறிவுகளை காட்டிலும் நான் பெற்றிருக்கிறதையே பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை உடனாக இருக்கிறேன். நான் அவரை அவருடைய வார்த்தையின் மூலமாக ஜீவிப்பதை காண்கிறேன். நான் அறிந்து கொள்ள விரும்புவதெல்லாம் அவ்வளவுதான். ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியில் பிறந்திருந்தால் அவன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அது இந்நாளுக்கான பதிலாக உள்ளதா என்பதை காண்பான். இந்நாளுக்கான பதில் கிறிஸ்துவே. கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தையானது ஜீவனுக்கு வரும்பொழுது அது இந்நாளுக்கான வாக்குத்தம் பண்ணப்பட்ட வெளிச்சத்தை காட்டுகிறது. இந்த இரண்ட லவோதிக்கேய காலம் வெறுமென ஒரு சிலரையே நான் ஏற்றுக்கொண்டு வருவர்களோ அவர்களை கடிந்தோடு சுற்றிக்கிறேன், மனந்திரும்புங்கள் என்கிறது. இயேசு திரும்பி வாருங்கள் என்றார். வார்த்தைக்கு திரும்புங்கள், அவரே வார்த்தை, அவரண்டக்கே வாருங்கள். ஆமையா, வெளிச்சத்தை கவனியுங்கள். அது கிழக்கிலிருந்து வந்து மேற்கே செல்கிறது. நாம் மேற்கு கரையில் இருக்கிறோம். அதற்கு மூன்று கட்டங்கள் இருந்தன இல்லையா? அதற்கு மூன்று கட்டங்கள் இருந்தன. அது மூன்று முறை தண்ணீரை கடந்தது. பவுலில் இருந்து மத்திய தரைக்கடலை கடந்து ஜெர்மனிக்கு வந்து லூத்தரால் ஜெர்மனியில் வெளிச்சமூட்டப்பட்டு இங்கிலாந்து நாட்டு கால்வாயை கடந்தது. ஐக்கிய நாடுகளுக்குள்ளாக வந்து இங்கிலாந்திற்குள், பின்னர் இங்கிலாந்தை கடந்து அது பசிபிக் வழியாக ஐக்கிய நாடுகளுக்குள்ளாக வந்தது. அது லூத்தருடைய செய்தியின் மூலமாக கிரியை செய்து தொடர்ந்து அதன் கடைசி பாகம் வரையிலுமே இங்கே மேற்கு கரை வரை மீண்டுமாக தன்னுடைய பாதையில் கிரியை செய்தது. தானியத்தின் முதிர்ச்சியிலிருந்து லூத்தரின் காலம் முதற்கொண்டு மற்ற காலங்களிலூடாக கடந்து வந்து இப்பொழுது பூரண சுவிசேஷத்தை அடைய தேவனுடைய வல்லமையினால் முதிர்ச்சி அடைய வேண்டும். நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பெந்தேகோஸ்த கரத்தின் மூலம் காட்டப்பட்ட வெளிச்சத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென மனவாட்டி மரம் முதிர்ச்சி அடைய வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து தம்முடைய சபையில் ஒரே நபராக அவரும் அவருடைய மனைவியுமாக அவரும் அவருடைய மனவாட்டியுமாக வெளிப்படுத்தப்பட முடியும். ஆமென். இந்த வேளையில் தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவே இந்நாளின் வெளிச்சமாய் உள்ளது. அதிலே நடவுங்கள். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே ரட்சிக்கப்படுங்கள். இந்நாளின் போலியான பளபளப்பு சபையை அதிகமாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு மத்தேயு 24 கூறினார், அவர் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்றார். பாருங்கள், இல்லை, லூத்தர் பெற்றுக் கொள்ளவில்லை. லூத்தர் ஒரு மெத்தோடிஸ்டை வஞ்சிக்க முடியாது. ஒரு மெத்தோடிஸ்ட் ஒரு பெந்தேகோஸ்தக்காரனை வஞ்சிக்க முடியாது, அது உண்மை. பாருங்கள், ஆனால் மனவாட்டியை குறித்தென்ன? அதனால்தான் பெந்தேகோஸ்தையின் கண்கள் மறைக்கப்பட்டுள்ளது. ஆம், பாருங்கள், நீங்கள் உங்களுடைய கோட்பாட்டிற்கு, உங்களுடைய முறைமைக்கு, ஸ்தாபனத்திற்கு திரும்பிச் சென்று என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிற ஒரு கூட்ட மனிதரையே ஏற்படுத்திக் கொண்டீர்கள். வேதம் இந்த காரியங்களை வாக்களிக்கிறது. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகின்ற புருஷர்களும் ஸ்திரீகளுமே நமக்கு தேவை. நீங்கள் உங்களுக்குள் தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பதாக நீங்கள் கூறினால் தேவன் ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தை உண்டு பண்ணுகிற போது நல்லது, அது இன்னொரு காலத்திற்கானதாக இருக்கலாம். நாங்கள் அதை அந்த விதமாக விசுவாசிக்கிறதில்லை என்று எப்படி பரிசுத்த ஆவியானவரால் அதை வலியுறுத்தி கூற முடியும்? அது பரிசுத்த ஆவியே அல்ல, தேவனால் நிரப்பப்பட்டிருக்கிற மனிதருக்கு அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாகவே இருக்கிறது. நிச்சயமாகவே அது ஒன்றாகவே இருக்கிறது. அது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு இணைப்பாய், ஒரு சந்திப்பின் விளைபயனாய் உள்ளது. ஒரு கணவனாக போகிற ஒரு மனிதனுக்கு மனைவியாக போகும் ஒரு ஸ்திரீ எப்படி அவன் விரும்பாத காரியங்களை முரண்பாடாக அவள் செய்ய முடியும்? நாம் உலகத்தோடும் ஸ்தாபனங்களோடும் ஸ்தாபன அமைப்புகளோடும் சரசமாடிக்கொண்டு எப்படி இவளைக்கான வெளிச்சத்தை புறக்கணித்து தள்ள முடியும்? சகோதரே, சகோதரியே, அது எப்படி செய்யப்படக்கூடும்? உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தெய்வீக அன்பும் மரியாதையும் கொண்டுள்ளே எப்படி நாம் இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நாம் அதை கேட்க முடியும்? அது மீண்டுமாய் நம்முடைய மடியிலேயே திரும்பவும் எரியப்படுகிறது. லூத்தரன்கள் கத்தோலிக்கர்களை படித்துரைத்த காரணத்தால் அவர்களை படித்துரைக்காதீர்கள். வெஸ்லி லூத்தரன்களை படித்துரைத்த காரணத்தால் அவரை படித்துரைக்காதீர்கள். பாருங்கள், அந்த விதமாகவே நீங்கள் இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை படித்துரைத்து அதிலிருந்து விலகிக் கொள்ளும் போது நீங்கள் உங்களுடைய சபைகள் இந்த உலக கிறிஸ்தவ பெரிய ஐக்கிய சபை சங்கத்தின் அசலுக்குள்ளாக செல்வதை காணும் போது இன்னும் மற்றவைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் மிருகத்தின் முத்திரைக்குள்ளாக வழிநடத்தி செல்லும். நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள். அநேக உத்தம இருதயம் கொண்ட ஜனங்கள் நேராக அதற்குள்ளாக நடக்கின்றனர். நீங்கள் அவர்கள் நல்ல ஜனங்கள், பரிசுத்தமான ஜனங்கள் என்கின்றீர்கள். அந்த ஆசாரியர்களும் அந்த விதமாக தான் இருந்தனர். நான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை அல்லது ஆவியின் கனியை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தால் உங்களில் அநேகர் இதன் பேரில் சென்று விட்டீர்கள். இப்பொழுது அதை குறித்து கனமின்மையாய் அல்ல, நான் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்கிறேன். அநேகர் ஓ, நான் பாஷைகளில் பேசினேன், நான் அதை பெற்றுவிட்டேன் என்று கூறுவார்கள். அதுவல்லது, இல்லையா? அவர்கள் அநேகர் ஆவியின் கனி அதுதான் என்கிறார்கள். அதுவா? நாம் சற்று நேரம் இயேசுவை வழக்கு விசாரணையில் வைப்போம். தேவனே, என்னை மன்னியும், நாங்கள் உங்கள் நினைவிற்கு கொண்டு வருகிறோம். நான் ஆசாரியனாக உள்ளேன். நசரேயனாகிய இயேசு என்று அழைக்கப்பட்ட இந்த வாலிபனவர் பட்டணத்திற்குள்ளாக வந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் ஆவியின் கனிகளை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது இங்கே உங்களுடைய அன்பான வயோதிப ஆசாரியனை பாருங்கள். அவனுடைய பாட்டனார் பூட்டனார் எல்லோருமே ஆசாரியர்களாக இருந்தனர். அவன் தன்னுடைய வாலிப ஜீவியம் முழுவதையும் தியாகம் செய்தான். அவன் குருவாலயத்திலேயே தரித்திருந்தான். அவன் விழிப்போடு இருந்தான். அவன் விசுவாசி அவர்கள் அவனுக்கு போதித்த ஒவ்வொன்றையும் அவன் செய்து வந்தான். அவன் வேத வாக்கியங்களை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருக்கிறான். அவன் தானே அதை எழுதும் கூட செய்கிறான். வேத பாடகர்கள் செய்கிறதை போல வேத வாக்கியங்களை தானே எழுதுகிறான். இதோ அவன் ஒரு மாட்சிமையான மனிதனாக இருக்கிறானே, நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தாயார் உங்களை பிரசவித்த போது என்ன சம்பவித்தது? உங்களுக்கு அருகில் நின்றது யார்? அந்த அன்பான வயோதிப ஆசாரியனே. தாயும் தகப்பனும் பிரிந்து போதா இருந்த போது அவருடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் போட்டுக்கொள்ள செய்து அவர்களை மீண்டுமாய் தேவனண்டைக்கு வழிநடத்தினது யார்? அந்த அன்பான வயோதிப ஆசாரியனே. ஆம், இங்கே யெகோவாவிற்கு பாவத்திற்கான ஒரு பலியாக ஒரு ஆட்டுக்குட்டி தேவையாயிருக்கிறது. வர்த்தக புருஷர்கள் அவர்கள் இங்கே பட்டணங்களில் ஜீவிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உற்பத்தி பொருட்களையும் உற்பத்திகளையும் அவர்கள் என்னவெல்லாம் இருக்க போதாக உடனோ அதையெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டிகளை வளர்க்கிறதில்லை. அந்த ஆசாரியர்கள் என்ன செய்தனர்? இந்த மனிதர் உள்ளே போய் யெகோவாவோடு தன்னுடைய ஆத்மாவை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக அவர்களுக்காகவே ஆட்டுக்குட்டிகளை விற்பதற்காகவே அங்கு ஒரு சிறு சந்தைக்கடை அடுக்கு படையை என்ன செய்தார்? அவர் எந்த சபையிலிருந்து வந்தார்? அவர் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்? எந்த ஐக்கிய அட்டையை வைத்துள்ளார்? நாம் அவரை உதைத்து தள்ளுவோம். நமக்கு அவரோடு எவ்வித சம்பந்தமும் இருக்கக்கூடாது. ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் எதிராக குற்றம் சாட்டுகிறார். அவர் என்ன செய்தார்? ஜனங்கள் தங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்கும்படி முயற்சித்துக் கொண்டிருக்கிற இடத்திற்கு, இன்றைக்கு நாமதை சபை என்று அழைக்கிறது போன்ற இடத்திற்கு அங்கு அவர் சென்று ஆவிக்குரிய சிந்தை கொண்ட ஜனங்களாகி உங்களை பிடித்து அவர் மேஜைகளை கவிழ்த்து போட்டு சில்லறை காசுகளை வீசுகிறது கயிர்களை எடுத்து அவர்களை சட்டையாக பின்னி அடித்து அவர்களை துரத்தி உங்களுடைய தேவபக்தியான வயோதிப ஆசாரியனை பிசாசின் குமாரன் என்று அழைத்தார். நீங்கள் தொல்லைக்குள்ளாக இருந்த போது உங்களுக்கு பணத்தை கடனாக வழங்கிய அந்த அன்பான வயோதிப மனிதனை அவ்வாறு அழைத்தார். நீங்கள் மறிக்கும் போது உங்களுக்கு அருகில் நின்று உங்களை அடக்கம் செய்யப் போகிறது யார்? அந்த அன்பான வயோதிப ஆசாரியனே. அவர் ஆவியின் கனியை பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த நசரேயனாகிய இயேசுவினிடத்தில் ஆவியின் கனிகள் உண்டா? நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் மூலமாக நிதானிக்க முடியாது. ஆவியின் கனியை கொண்டு நீங்கள் தீர்ப்பு கூறிவிட முடியாது. ஆனால் அது வெளிச்சத்தை கொண்டு வருகின்ற தேவனுடைய வார்த்தையில் வெளிப்படுத்தலாக இருக்கிறது. வெளிச்சமே அதை செய்கிறது. அந்த வெளிச்சத்தில் நடக்கிற மனிதனே, இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷையில் பேசியிருந்தோம், அவர் அதை ஆதாரமாக கொண்டிருக்கவில்லை. அவர் ஆவியின் கனியாக இருந்தோம், அவர் ஆவியின் கனியற்றவராகவே கருதப்பட்டார். நீங்கள் அதனை நியாயந்திருக்கவே முடியாது. ஆனால் அவர் விசுவாசித்து அதை வலியுறுத்தினார். தேவன் அந்நாளின் வாக்குத்தத்தமாக இருந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் மூலம் ஜீவித்தார். அதுவே அவ்வளவு வெளிச்சமாய் உள்ளது. அதுதான் அடையாளம். அவர்களுக்குள் விடும் பரிசுத்த ஆவியானது தேவனுடைய வார்த்தை இவ்விதமாக இருப்பதை மறுதளிக்கும் என்று ஒரு மனிதன் கூறுகிற போது அதனோடு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அவர்கள் ஒரு மனிதனுக்கு இங்கிருக்கின்ற கருத்து மாற்றத்துக்கான வன்பிடி போதனையான வேத சாஸ்திர மனத்தையும் இன்றைய கோட்பாட்டையும் போதிக்கும் போது நம்முடைய வேத பாட பள்ளிகளில் ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அந்த மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக அதை செய்து அவர்களை அங்குள்ள அந்த உலக கிறிஸ்தவ சபைகளின் ஐக்கிய படுகொலை களத்திற்கு நேராக நடத்துகிறார்கள். ஏன்? நிச்சயமாகவே அது தவறு. நான் கர்த்தருடைய நாமத்தில் அதை உரைக்கிறேன். நீங்கள் இவ்வேளையின் வெளிச்சம், இந்த வெளிச்சம் இது உண்மையானதானா என்பதை நீங்கள் கவனித்திருந்து பாருங்கள். இந்த குளிர்ந்து போன கோட்பாடுகள் ஒரு அறுவடையை ஒருபோதும் கொண்டு வர முடியாது. நாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் கழுவப்பட்டுள்ள ஒரு சபையை, வார்த்தையோடு ஒன்றான சபையே உடையவர்களாயிருக்க வேண்டும். சபை இந்நாளின் பளபளப்பில் மிகவும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மட்டுமே. ஆனால் நோவாவின் நாட்களில் எட்டு பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டிருந்த போது எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அந்த நேரத்தில் மிக மிக சொற்பமானவர்களே காப்பாற்றப்படுவார்கள். அது என்ன செய்கிறது? அது கொலைக்களத்திற்கு நேராக வழிநடத்துகிறது. இப்பொழுதுள்ள இந்த இருளில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கண்டறிகிறோம். நான் முடிக்கையில் இதை கூறுகிறேன். இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த அந்தகார இருளில், இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் வெளிச்சமானது வானத்திலிருந்து பிரகாசிக்கப்படுகின்ற போது அது நமக்கு காட்சியளிக்கும்படியாக இங்கு நமக்கு மத்தியிலே பிரகாசித்துள்ளது. வேதாமத்தின் மூலமாக என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பது ஏழு முத்திரைகளில் காட்டப்பட்டது. இங்கு தேவன் அதை வானத்தில் தெரிவித்து நேராக இறங்கி வந்து பூமியின் மேலும் அதை அறிவிக்கிறார். சபைகள் அதற்குள்ளாக நடந்து செல்கின்றதே. ஆகையால் வார்த்தையை காத்துக் கொள்ளும் அந்த சிறிய மனவாட்டியை காத்துக் கொள்வது யார்? அவள் தானாகவே குளிர்ந்து போனவளாய் மாறிவிடுகின்ற போது அவளுக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது? அவள் இந்நாளின் ரூபகாரப்படுத்தப்பட்ட வாக்குத்தமான வார்த்தையாயிருக்கிறபடியால் குளிர்ந்து போக மாட்டாள். ஓ ஆம், அது ஒரு விதமான அது குழப்பமாயிருக்கிறது. நல்லது, அது கிட்டத்தட்ட அதே காரியம்தான் என்று சபை வெறுமன கூறுகிறதை ஜனங்கள் காணும் போது அது ஜனங்களுக்கு குழப்பமாயிருக்கிறது என்பதை நான் அறிவேன். அது அபிதமாக இருக்கும் என்று இயேசு கூறினார். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக எந்த அளவிற்கு அது இருக்கும்? ஓ ஆம் ஆமையா, அண்மையில் பிளாரிடாவில் இருந்த ஒரு மனிதனை குறித்து என் நினைவிற்கு வருகிறது. அவன் பேசிக் கொண்டிருந்த போது பிளாரிடாவில் அவன் பெயரில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு சவர்லட் காரை அவன் வைத்திருந்ததாகவும் அவன் அதை மோட்டார் வண்டி பழுது பார்க்கும் கொட்டிலிற்கு கொண்டு சென்றதாகவும் கூறினான். இந்த பொறித்துறை விளைஞர் அங்கு சென்று அவர் எல்லாவற்றையும் ஒன்றாக பொறுத்து வைத்த பின்னரும் அவரால் அதை இயக்க வைக்க முடியாமல் போயிற்று. அவரால் முடிந்தளவு எல்லாவற்றையும் அவரதில் பொறுத்து வைத்தார். அவர் இந்த வித்தியாசமான பொருட்களையும் மற்ற ஏதோ ஒன்றையும் புதுப்பித்தும் அது இயங்கவில்லை. அவரால் அதை இயக்க வைக்க முடியாமல் போயிற்று. அவர் அப்படியே தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருந்தார். அந்த சிறு பொறித்துறை விளைஞர் நரம்பு கோளாறுடையவராய் கட்டடம் முழுவதும் ஓடிக்கொண்டு இதையும் அதையும் எடுத்துக் கொண்டிருந்தார். அங்கு நின்று கொண்டிருந்த மனிதனோ, நான் என்னுடைய காருக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு நேரமாகிவிட்டது, உம்மால் அதை இயக்க முடியவில்லையா என்று கேட்டார். அவரோ, என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி உண்மையிலேயே பதற்றத்துடன் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தார். இவர் பக்கத்தில் நடந்து வந்தார். நல்ல ஆடை அணிந்திருந்த ஒரு பெருந்தன்மையாளர் நடந்து சென்று அவரை சற்று நேரம் பார்த்துவிட்டு அவர் தன் தலையை சற்று நேரம் அதில் நுழைத்து பார்த்துவிட்டு அவர் அந்த பொறித்துறை விளைஞரிடம், நீர் ஏன் இதை தொடக்கூடாது? நீங்கள் அங்கு மின்சாரத்தை பெறவில்லையே என்றார். எனவே இவர் நான் அதை குறித்து சிந்திக்கவே இல்லை என்றார். ஆகையால் அவர் அங்கிருந்த அந்த மற்ற சிறு சாதனத்தை திருகினார். அப்பொழுது அவர் அதற்குள் மின்சாரம் பாய்வதை கண்டபோது கார் இயங்க ஆரம்பித்தது. இவர் திரும்பி பார்த்து, நீர் யார் என்று கேட்டார். அவர் யாராக இருந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? முதன்மையான விசைப்பொறி இயந்திர நிறுவனத்தின் தலைமை பொறியாளர். அவரே அந்த சாதனத்தை உற்பத்தி செய்தவர். அவரே அதன் இயங்குமுறையை வகுத்தவர். சகோதரனை, இந்த வேளையில் நம்முடைய எழுப்புதலோடு உள்ள காரியம் என்ன என்று நாம் ஏற்படையும் போது காரியம் என்னவாய் உள்ளது? நாம் சாதனங்களையும் மற்ற ஒவ்வொன்றையும் பெற்றிருக்கிறோம். நாம் இயங்கு சாதனத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் இயங்கு சக்தி எங்கே? இயேசு கிறிஸ்துவை காட்சியில் அசைவடைச்சிக்கும்படியாய் நமக்கு தேவையாயிருப்பது அதுதான். காரியம் என்ன? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு பரிசுத்த ஆவியில் நடக்கப்படுகின்ற ஒருவர் அந்த இயங்கு சக்தியை தொடக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா! அவரே இயங்கு சாதனத்தின் இயங்கு சக்தியாயிருக்கிறார். இன்னைக்கு நாம் பெந்தேகோஸ்தையினராய் தேசத்தில் உள்ள மிகப்பெரிய சபைகளில் ஒன்றாய் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கானோரை சேர்த்துக் கொள்கிறவர்களுமாய் நிற்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்கே? நாம் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் மூலமாய் அதை ஏற்றுக்கொண்டோம். அது எப்படி கிரியை செய்கிறது என்பதையும் நாம் கண்டோம். மெத்தோடிஸ்டுகள் சத்தமிடுவதன் மூலம் அதை ஏற்றுக்கொள்கின்றனர். லூத்தர் விசுவாசத்தினால் அதை ஏற்றுக்கொண்டார். இந்த விதமாய் உள்ளனர். அதுவல்ல, அது வார்த்தையாயிற்று. அது திருப்பப்பட்ட வார்த்தையாயும் வெளிச்சம் இயங்கு சாதனங்களின் மீது பிரகாசிக்க அவைகள் இயங்கு சக்திகளாக ஆகின்றன. இயங்கு சக்தியானது, இயங்கு சக்தி இயங்கு சாதனத்தை வருகிற பொழுது அவைகள் இயங்கு சக்திகளாயிருக்கின்றன. அது பொருளை இயக்க துவங்குகிறது. அது உண்மை. வார்த்தையை ஏற்றுக் கொள்ளுங்கள். அதன் மீதுள்ள ஒரு சிறு பொருள் தவறப்பட்டிருக்குமேயானால் அது இயங்காது. பாரமான யாவற்றையும் ஒவ்வொரு கொள்கையையும் ஒவ்வொரு கோட்பாட்டையும் தள்ளிவிட்டு இயங்கு சக்தியான பரிசுத்த ஆவியானவர் இந்நாளில் வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை நிரூபிக்க வார்த்தைகளூடாக பாய்ந்து செல்லட்டும். அப்பொழுது மகத்தான தேவனுடைய சபையானது பீச்சு வழி விசையால் இயங்கி முன்னோக்கி பறிந்து செல்லும் ஆகாய விமானத்தை போன்று தன்னுடைய காரூன்றி எழுமின்று தன்னுடைய எஜமானை சந்திக்க ஆகாயத்துக்கு எழும்பிச் செல்லும். அது முற்றிலும் உண்மை. நாம் அதை செய்கின்ற வரையிலும் அது கிரியை செய்யாது. அதுதான் காரியம். ஆமையா, யார் அதை செய்வார்? நாம் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்நாளில் யார் அதை காத்துக் கொள்வார்? சகோதரனே, நினைவிருக்கட்டும், நினைவிருக்கட்டும். இப்பொழுது அது எனக்கு ஒரு மற்றொரு சிறுகதையை குறித்து நினைப்பூட்டுகிறது. கதைகளுக்கு திரும்பி செல்வதல்ல. ஆனால் என் நண்பன் ஒருவன் நியூ மெக்சிகோவில் உள்ள கார்ல்ஸ்பேட் என்னும் இடத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது நாங்கள் அங்கு கார்ல்ஸ்பேட்டில் ஒரு கூட்டம் நடத்திக் கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த குகைக்குள்ளாக சென்றிருந்தனர். ஓஹோ, நான் அந்த விதமான காரியத்தை ஒருபோதும் பார்த்ததில்லை. கீழே அங்கு தரையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரம் ஆழம் இருந்தது. நான் இங்கு மேலே இருப்பதனால் திருப்தி அடைந்துள்ளேன். எனவே அவர்கள் அதனுடாக சென்றனர். ஆனோ உயிரை செலவை விரும்புகிறேன், கீழே அல்ல. அவர்கள் இந்த நபரை அங்கே கீழே அழைத்துக் கொண்டு சென்றனர். அவன் ஒரு ஆண் சிநேகிதனாக இருந்தான். அவனுடைய சிறிய பெண்ணும் சிறிய பையனும் அவர்களோடு இருந்தனர். அவர்கள் ஒரு பெரிய அடித்தளத்திற்கு சென்றனர். ஓ, பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே அங்கே நூற்றுக்கணக்கான அடிகள் அங்கே கீழே சென்றனர் என்று நான் யூகிக்கிறேன். அப்பொழுது அங்கே மின்சார திருப்பன் அருகே இருந்த ஒரு மனிதன் திடீரென்று அந்த மின்சார திருப்பனை அழைத்து விட்டான். அப்போது அது உங்கள் முகத்திற்கு முன்பாக உள்ள உங்களுடைய கை அசைவை கூட நீங்கள் காண முடியாத அளவிற்கு அவ்வளவு கருப்பாய் இருண்டு விட்டது. ஒரு சிறு பெண், ஒரு சிறுமி உண்மையிலேயே பயந்து போய்விட்டாள். உடனே அவள் தன்னுடைய உச்சக்குரலில், ஓ, இருளாய் உள்ளது, இருளாய் உள்ளது, இருட்டாய் உள்ளது என்று கூச்சலிட துவங்கி மிகுந்த பய உணர்ச்சியினால் கூச்சலிட்டாள். அவளுடைய சிறிய சகோதரன் அங்கு நிற்கிறிருந்தது. அவன் அந்த இருட்டிலிருந்து கூச்சலிட்டு, சிறிய சகோதரியே, பயப்படாதே, விளக்கை போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார் என்று அவன் கூறினான். சிறிய சபை என்ன செய்ய போகிறது? கவலைப்படாதீர்கள், இன்றைக்கு விளக்கை போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கு இருக்கிறார். அது அவர்கள் அவரை குறித்து விரும்பிக்கொண்டு அவர்கள் அங்கே எருசலேமை அடைந்த போது அவர்கள் எருசலேமின் பளபளப்பான வெளிச்சத்தினால் சூடாக்கப்பட்டு வெளியே தள்ளப்படவில்லை. அவர்களுடைய வேத சாஸ்திரத்தால் அதை விளக்கிக் கொள்ள முடியாமல் போயிற்று. ஆனால் அவர்கள் அதை விட்டு திரும்பின போது அவர்கள் நித்திய ஜீவ வெளிச்ச தந்தைக்கு பின்தொடர்ந்து சென்றனர். இன்றைக்கு வர்த்தக புருஷர்களாகிய நீங்கள் இந்த தாவரங்களின் பளபளப்பான வெளிச்சத்தை கவனிக்காதீர்கள். ஆனால் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், அதுவே உங்களை வெளிச்ச தண்டைக்கு வழி நடத்துகிறது. சிறிய சகோதரியே, பயப்படாதே, விளக்குகளை போடக்கூடிய ஒரு மனிதர் இங்கே இருக்கிறார். அப்பொழுது அவர் இருந்ததை போன்றே அப்படியே மாறாதவராய் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறார் என்று தம்மை நிரூபிக்கவும் அவருடைய வார்த்தையை ஜீவிக்க செய்யக்கூடிய கிறிஸ்து இங்கே இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? நாம் எழுந்து நிற்போம். அடுத்த கூட்டத்திற்கு செல்வதற்கு முன்னதாக இன்னும் எனக்கு 15 நிமிடங்கள் உள்ளன. நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவரே இக்காலையின் மீது வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யும். நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், நான் இயங்கு சாதனங்களை விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, இயங்கு சக்தியை எனக்குள்ளாக வையும் என்று கோருவீர்கள். உங்களுடைய கரங்களை வைத்து கர்த்தாவே வெளிச்சத்தை பிரகாசிக்கும் என்று அவரிடம் கதறுங்கள். விளக்குகளை போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கிருக்கிறார். நாம் பொது உடைமை கொள்கையை மறித்து போய் எல்லா விதமான ஸ்தாபன பச்சை கிளிகளாலும் தின்று போடப்பட்டிருக்கிறோம். ஆனால் விளக்குகளை போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார். அந்த மனிதர் பரிசுத்த ஆவியானவர். அவர்தாமே இயேசு கிறிஸ்துவை ஆவியில் வெளிப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசுவே இந்த ஒவ்வொரு கரங்களையும் தொடும். அவர்களை மட்டுமல்ல, அவர்களுடைய கரத்தினுடாக கீழே உள்ள இருதயத்தையும் தொட்டு சுவிசேஷ வெளிச்சத்தை பிரகாசிக்கும். இயேசுவின் நாமத்தில்.